இன்றைக்கு ஸ்ரீ கௌர பூர்ணிமா, சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார திருநாள். இன்றைக்கு சைத்தன்ய சரிதாமிரதத்திலிருந்து அதனுடைய ஆதிலீலையோட 4வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த 4வது அத்தியாயத்திற்கு முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 5வது 6வது ஸ்லோகங்கள் அடிப்படையாக அமையுது. அதனால் அந்த ஸ்லோகங்களை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கலாம். இங்கே 5வது ஸ்லோகம் எழுதி போடப்பட்டிருக்கு, இதை எல்லாரும் சேர்ந்து உச்சரிக்கலாம். 6 நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அது குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம். ராதா கிருஷ்ண பிரணய விக்ருதிர் ஹ்லாத்னி சக்தி ரஸ்மான். ஏகாத்மானௌ அபி புவி புரா தேக பேதாம் கதௌ கதௌ தௌ. சைத்தன்யாக்யம் பிரகடமதுனா தத்வயம் சைக்யமாப்தம். ராதா பாவ துதி சுவலிதம் நௌமி கிருஷ்ணஸ்வரூபம். ஆதிலீலை சைத்தன்ய சரிதாமிரதம் மொழிபெயர்ப்பு பொருளுரை தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய.
ஸ்ரீராதை மற்றும் கிருஷ்ணரின் காதல் உறவுகள் இறைவனின் அந்தரங்க சக்திகளில் ஒன்றான ஆனந்தமளிக்கும் சக்தியின் தெய்வீக தோற்றங்களாகும். ராதையும் கிருஷ்ணரும் ஒரே ஆத்மாக்கள் என்ற போதிலும் அவர்கள் தங்களை நித்தியமாக பிரித்து வைத்துள்ளனர். தற்போது இவ்விரு தெய்வீக ஆத்மாக்களும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரின் வடிவில் மீண்டும் இணைந்துள்ளனர். சாக்ஷாத் கிருஷ்ணராக உள்ள போதிலும் ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தையும் மேனி நிறத்தையும் ஏற்று தோன்றியுள்ள அவரை நான் வணங்குகின்றேன்.
இதற்கு அடுத்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன்.
ஸ்ரீராதாய பிரணய மகிமா கீதுருஷோ வாணையை வா ஸ்வாத்யோ ஏனாத்புத மதுரிமா கீதுருஷா வா மதீய சௌக்கியம் சாஸ்ய மத் அனுபவத கீதுருஷம் வேதி லோபாத் தத் பாவாட்ய சமஜனி சச் கர்ப சிந்தோ ஹரிந்து. ராதாராணியின் அன்பின் மகிமையை அறிந்து கொள்ளவும் அவளின் அன்பினால் அவள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய தன்னுடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்ளவும் தனது அன்பின் இனிமையை உணர்வதால் அவள் அடையக்கூடிய ஆனந்தத்தை புரிந்து கொள்ளவும் விரும்பிய முழுமுதற் கடவுளான ஹரி அவளது மனோபாவங்களை முழுமையாக தாங்கி கடலிலிருந்து நிலவு தோன்றுவது போல ஸ்ரீமதி சச்சிதேவியின் கருவிலிருந்து தோன்றினார்.
இந்த 2 ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். இங்க சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய இந்த 4வது அத்தியாயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்திற்கான இரகசிய காரணங்கள் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றினதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று அவருடைய அந்தரங்க காரணம், மற்றொன்று அவர் தோன்றியதற்கான வெளிப்புற காரணம். அவர் தோன்றியதற்கான அந்தரங்க காரணத்தை விளக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு அவர் தோன்றியதற்கான அந்தரங்க காரணத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதை விளக்கிறது அப்படிங்கிறதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு தோன்றியதற்கான அந்தரங்க காரணங்கள் எல்லாருக்கும் புரியாது.
கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு பகுதியில் சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு தோன்றதற்கான இந்த அந்தரங்க காரணங்கள் உண்மையில் யாருக்கும் சொல்லப்படக்கூடாத ஒன்று, யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இதை சொல்லலை அப்படின்னா யாருக்கும் தெரியாமலே போயிடும். அதனால அது அவருக்கு ஒரு தயக்கத்தை கொடுக்கக்கூடியதா சொல்றார். ஆனா அதே நேரத்தில் அவர் இன்னொன்னும் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு தோன்றதற்கான இந்த அந்தரங்க காரணத்தை பக்தர் அல்லாதவங்க கிட்ட அல்லது இந்த விஷயங்கள் பத்தி புரியாதவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட, அவங்க இந்த புஸ்தகத்தை படிச்சாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அது புரியாது. அதனால நான் கவலைப்படாம எல்லாத்தையும் இந்த புஸ்தகத்தில் எழுதுறேங்கிறார். நான் சந்தோஷமா அதை பத்தி எழுதலாம், ஏன்னா இது புரியாது. பக்தி இல்லாதவங்களுக்கு, சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய கருணையை பெறாதவங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியாது. அதனால அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம நான் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த அத்தியாயத்தில் மகாபிரபுனுடைய தோற்றத்திற்கான அந்தரங்க காரணங்களை முன்வைக்கிறார். மகாபிரபுவின் தோற்றத்திற்கான வெளிப்புற காரணங்கள் இதற்கு முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இங்கே இப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம பக்தர்கள் மட்டும் அதிகமாக கூடியிருக்கிறோம், மாலை நேரத்தில் நிறைய பொதுமக்களும் கூடியிருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு தோன்றதற்கான அந்தரங்க காரணங்களை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது பக்தர்களுக்கே கடினம், பொதுமக்களால் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நான் காலையில் அந்தரங்க காரணத்தையும் மாலையில் வெளிப்புற காரணத்தையும் சொல்லலாம்னு முயற்சி பண்ணுறேன். ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும், சைத்தன்ய மகாபிரபு தோன்றதற்கான வெளிப்புற காரணம் யுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது. அவர் தோன்றதற்கான அந்தரங்க காரணம் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மனோபாவத்தை கிரகிக்கணும் அப்படிங்கிறது. இது மேலோட்டமா கிருஷ்ண பக்தியில் பயிற்சி செய்யக்கூடிய எல்லாவித பக்தர்களுக்கும் ஓரளவிற்கு தெரிந்த விஷயம். ஆனால் அதை இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப விரிவாக விளக்குறார். ஸ்ரீல பிரபுபாத் இதனுடைய அறிமுகத்தில் எழுதுகிறார், இந்த அத்தியாயம் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சொந்த காரணத்துக்காக, எத்தகைய சொந்த காரணத்துக்காக அவர் தோன்றினார் அப்படிங்கிறத வலியுறுத்துது. இதில் மொத்தம் மூன்று முக்கியமான காரணங்களை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி முன்னுரைக்கிறார். அந்தரங்க காரணம் அதில் மூன்று பிரிவுகளை சொல்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய பிரேமை, அவங்களுடைய தெய்வீக அன்பு அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு காரணம், அதாவது இரண்டாவது காரணம், ஸ்ரீமதி ராதாராணி அனுபவிக்கக்கூடிய அந்த இனிமையை பற்றி தெரிந்து கொள்கிறது. இன்னொரு காரணம், ஸ்ரீமதி ராதாராணி அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை பற்றி தெரிந்து கொள்றது. அவருடைய அவதாரத்தினுடைய அந்தரங்க காரணம் மூணு ஆகுது. முதல்ல என்ன வருதுன்னா, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஸ்தானம் அல்லது ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அந்த பாவம் அதை தெரிந்து கொள்றது. ரெண்டாவது என்னன்னா, ஸ்ரீமதி ராதாராணி அனுபவிக்கக்கூடிய ரசா அந்த அன்பு பரிமாற்றம், தெய்வீக அன்பு பரிமாற்றம். மூன்று அந்த அன்பு பரிமாற்றம் எந்த ரசா, அந்த மாதுரிய ரசான்னு சொல்லப்படுது, அந்த இனிமை, கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய இனிமை. கிருஷ்ணர்கிட்ட எத்தகைய இனிமை இருக்கோ, எந்த இனிமையை ஸ்ரீமதி ராதாராணி அதிகமாக சுவைக்கின்றார்களோ அந்த இனிமையை சுவைப்பதற்காக சுவைப்பது அப்படிங்கிறது இரண்டாவது காரணமாக சொல்லப்படுது. மூன்றாவது காரணம் என்னன்னா, ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய உறவினால எத்தகைய ஆனந்தத்தை அடைகிறாங்களோ அந்த ஆனந்தத்தை சுவைக்கிறது. மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இருந்தாலும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த மூன்றையும் நன்றாக பிரிவுபடுத்தி நமக்கு இங்கே விளக்குறார். இங்கே நம்ம பார்த்த இந்த ஸ்லோகம் அடிப்படையில் இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம், அப்புறம் உள்ளே போகலாம். இதில் சொல்லப்படுது ஸ்ரீ ராதா கிருஷ்ணருடைய காதல் உறவுகள், அது அவருடைய ஹ்லாதினி சக்தியிலிருந்து செய்யப்படக்கூடியது. இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீ ராதா கிருஷ்ண பிரணய விக்ருதி, ராதா கிருஷ்ணருடைய பிரணய அவங்களுடைய அன்பு விக்ருத்தினா பரிமாற்றங்கள் உறவுகள், அவருடைய அன்பு பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது ஹ்லாதினி சக்தியினால செயல்படுத்தப்படுது. ஹ்லாதினி சக்தியிலிருந்து வருது. ஹ்லாதினி சக்தினா என்ன ஏது அடுத்தடுத்து வரலாம். அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா ஏகாத்மனவ், அவங்க ஏக ஆத்மா, ஒரே நபர் தான். ராதா கிருஷ்ண ரெண்டுன்னு சொல்றீங்க, ஆனா ஏக ஆத்மன ஒரே நபர். அப்பி ஏக ஆத்மாவா இருந்தா கூட புவி புழா தேக பேதம் கதௌதௌ, நித்தியமா அவங்க தேக பேதத்தோட இருக்கிறாங்க, ரெண்டு தேகமா இருக்காங்க. ராதா கிருஷ்ண ரெண்டா இருக்காங்க, நித்தியமா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுனா தத்வயம் சைத்தன்யாக்கியம் பிரகட்டம், ரெண்டு பேரும் சேர்ந்து சைத்தன்ய மகாபிரபுவா வராங்க. ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேரும் சேர்ந்து சைத்தன்ய மகாபிரபுவா வராங்க. ராதா பாவ எப்படி வராங்க அப்படின்னா, ராதையினுடைய பாவத்தை எடுத்துட்டு துதி, துதினா அவங்களுடைய மேனியினுடைய நிறம், பொன்னிற மேனி கொண்டவங்க ராதாராணி, கிருஷ்ணர் சியாமசுந்தரர். அந்த ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பொன்னிற மேனியையும் பாவத்தையும் பாவத்தினாலையும் அலங்கரிக்கப்பட்டு, சுவலித்தம் அப்படின்னா அதனால் அலங்கரிக்கப்பட்டு அவர் தோன்றார். அத்தகைய கிருஷ்ணஸ்வரூபத்திற்கு நான் அத்தகைய கிருஷ்ணஸ்வரூபத்தை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்ததுல நம்ம பார்த்தோம் ராதையினுடைய பிரணய மகிமா, அது என்ன பார்த்தோம்னா, ஸ்ரீ ராதையா பிரணய மகிமா கீத்ருஷா, ஸ்ரீமதி ராதாராணியினால, அதாவது ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அன்பு அந்த பிரணயத்தினுடைய மகிமை என்ன, கீத்ருஷா, ராதாராணியினுடைய அன்பினுடைய மகத்துவம் என்ன. ஸ்வாத்யோ ஏனாத்புத மதுரிமா கீத்ருஷாவா மதியா, ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய அன்பு பரிமாற்றத்தினால அனுபவிக்கக்கூடிய ரசம் அந்த இனிமை, அவங்க மட்டும் அனுபவிக்கக்கூடிய அந்த இனிமை என்ன. அடுத்ததா அவங்க மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக மகாபிரபு தோன்றினார். இந்த மொழிபெயர்ப்பு படிக்கிற மறுபடி கவனமாக கேளுங்க. ராதாராணியின் அன்பின் மகிமையை அறிந்து கொள்ளவும், அவளது அன்பினால் அவள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய தன்னுடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்ளவும், தனது அன்பின் இனிமையை உணர்வதால் அவள் அடையக்கூடிய ஆனந்தத்தை புரிந்து கொள்ளவும், விரும்பிய முழுமுதற் கடவுளான ஹரி அவளது மனோபாவங்களை முழுமையாக தாங்கி கடலிலிருந்து நிலவு தோன்றுவது போல ஸ்ரீமதி சச்சிதேவியின் கருவிலிருந்து தோன்றினார். இப்போ இதில் இதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக பகவான் அவதரிக்கும்போது அவர் சில காரணங்களோடு அவதரிக்கிறார். கிருஷ்ணர் கூட அவதாரம் பண்ணும்போது அவருடைய அவதாரத்திற்கும் இரண்டு காரணங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. கிருஷ்ணர் அவதரித்ததற்கு ஒரு காரணம் நாம பார்க்கிறோம். கிருஷ்ணரே கீதையில சொல்றார், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சோ அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நான் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா அதர்மத்தை அழிக்கிறதோ தர்மத்தை நிலைநாட்டுறதோ ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய வேலை கிடையாது. யாரோட வேலை அது? நாராயணரோட வேலை, விஷ்ணுவோட வேலை. ஆனா கிருஷ்ணர் பிரம்மாவினுடைய நாளில் ஒரு தடவை அவதாரம் பண்ணுவார். அப்படி அவர் அவதாரம் பண்றதுக்கான தருணமும் பகவான் விஷ்ணுனுடைய அவதாரம் யுகத்தை யுக தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, அதாவது யுக அவதாரமாக அவர் தோன்றுவதற்கும் வரக்கூடிய நேரம் ஒன்றா வந்துடுச்சு. அதனால பகவான் கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே தோன்றி அவரே ரெண்டு காரியத்தையும் செய்கிறார். கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறதுனால அவர் தோன்றும்போது அவருக்குள்ளார எல்லா விதமான ரூபங்களும், பகவானுடைய எல்லா ரூபங்களும் உள்ளே வந்துடுறாங்க. அவருடைய எல்லா ரூபங்களும் உள்ள வந்துடுறாங்கிறதுனால அவர் அசுரர்களை கொல்லும் போதெல்லாம் அது அவருடைய விஷ்ணு ரூபம் அப்படின்னு அறியப்படுது. கிருஷ்ணர் அசுரர்களை கொல்லும் போது கிருஷ்ணர் கொள்றது கிடையாது, கிருஷ்ணருக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. அந்த வேலையெல்லாம் பார்க்கறது விஷ்ணு, விஷ்ணுவுக்கு தான் அந்த வேலையெல்லாம். ஸோ கிருஷ்ணர் அவர் இந்த பூமியில் அவதரிக்கும் போது அந்த நேரம் வந்ததுனால எல்லாரும் ஒட்டுக்க வந்துடுறாங்க, அவங்க மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க. கிருஷ்ணருடைய பணி என்ன? அவர் எதுக்காக அவதரிக்கிறார்? அவர் தன்னுடைய, அதாவது கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண ரசா, அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக வரார். இப்போ நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், சைத்தன்ய மகாபிரபு பற்றி இல்லை. ஏன்னா கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சாதான் சைத்தன்ய மகாபிரபு பற்றி புரிஞ்சுக்க முடியும். அதனால கிருஷ்ணருடைய அவதாரம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் மகாபிரபு எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணருடைய அந்த காரணத்திலேயே ரெண்டு காரணமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன வருதுன்னா, அவர் ஸ்வயம் அவரே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறார் தன்னுடைய பக்தர்களோட. எந்த இடத்துல கிருஷ்ணர் கிருஷ்ணராக, அதாவது முழுமுதற் கடவுளாக இருக்கிறாரோ அந்த இடத்துல அவரால் ஒரு குறிப்பிட்ட அன்பைத்தான் கிரகிக்க முடியுது. அதாவது எல்லாரும் அவர்கிட்ட வந்து பயபக்தியோடு இருக்கிறாங்க. அப்படி பயபக்தியோடு இருக்கக்கூடிய அந்த உறவானது கிருஷ்ணருக்கு பூரண திருப்தியை கொடுக்கறதில்ல. எப்போ தன்னுடைய பக்தர்கள் தன்னோட அந்யோன்யமாக பழகிறாங்களோ அப்போ அது அவருக்கு பூரண திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது அவரோட பிரியமாக இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணரை நிந்திக்கும் போது, குறிப்பாக சொல்லணும்னா கோபியர்கள் கிருஷ்ணரை நிந்திக்கும் போது அந்த வார்த்தைகள் கிருஷ்ணருக்கு வேத வாக்கியங்கள் அவரை போற்றுவதை காட்டிலும் இனிமையாக இருக்கான். அதை அவர் அந்தளவுக்கு ரசிக்கிறார். அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது நண்பர்களோடையும் பெற்றோருடனும் காதலியரோடும் மட்டும்தான் சாத்தியம். அந்த அன்பை ரசிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வரார். அதோடு சேர்ந்து அந்த அன்பினுடைய மகத்துவத்தை உலக மக்கள் எல்லாருக்கும் காட்டுறதுக்காகவும் வர்றார். ஏன்னா யாருக்கும் அந்த அன்பு அப்படிங்கிறது தெரியாது. கிருஷ்ணர் நினைக்கிறார், மக்களுக்கு நாராயணரை பற்றி தான் தெரியும், என்னை பற்றி தெரியறதில்லை. என்னை பற்றி இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவங்களை கவரணும், அவங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த அன்பினுடைய மகத்துவத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவதரிக்கிறார். இப்படி ரெண்டு காரணங்களுக்காக கிருஷ்ணர் வரார். அவர் வரும்போது அப்படியே அந்த மற்ற அவதாரங்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எந்த பாணியில கொண்டு போறாரோ அதே பாணியில நம்ம போகலாம். கிருஷ்ணர் நினைக்கிறார், அவரு அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி என்னோட தூய பக்தர்களோட நான் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணுவேன். நாம் வெளிப்படுத்தக்கூடிய லீலைகளானது வைகுண்டவாசிகளால் கூட அணுகப்பட முடியாத லீலைகளாக இருக்கும். அதன் மூலமாக நான் அந்த எல்லாத்தையும் பரப்புவேன் அப்படிங்கிறார். கோபியர்கள் அவங்க என்னை தங்களுடைய கள்ளக்காதலனாக நினைத்து என்கிட்ட உறவு கொள்வாங்க. அந்த கோபியர்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மற்றவருடைய அழகினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் கவரப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியாமல் அவங்க என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னே தெரியாமல் நாங்கள் செயல்படுவோம். அத்தகைய விஷயத்தை வைகுண்டவாசிகள் கூட புரிந்து கொள்ள முடியாது, அதை நான் விளக்குவேன் அப்படிங்கிறார். அதை அவர் எடுத்துரைக்கிறார் தன்னுடைய லீலையின் மூலமாக. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தோன்றினதுக்கும் இரண்டு காரணங்கள் வருது. முதல்ல மகாபிரபு தோன்றினது அவர் அந்த பிரேமையை ரசிப்பதற்காக அப்படிங்கிறது அவருடைய அந்தரங்க காரணமாகுது. வெளிப்புற காரணம் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுங்கிறது. எப்படி கிருஷ்ணருக்கு இந்த பூமி பாரத்தை குறைக்கிறது அப்படிங்கிற வெளிப்புற காரணம் இருந்ததோ அதே மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறது அப்படிங்கிறது மகாபிரபு அவதரித்ததற்கான வெளிப்புற காரணம். கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய ரசத்தை தன்னோட இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றத்தை பக்தர்களோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு நினைச்சாரோ அது அவருக்கு அந்தரங்க காரணமாக இருந்தது. அதே மாதிரி கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்ததற்கு அந்த ரசத்தை பக்தர்கள் எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். அது அவருடைய அந்தரங்க காரணமாகுது. இங்க கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இதற்கு ஒன்னொன்னையும் விளக்கி கொண்டு போறார். இது என்ன, அப்படிப்பட்ட அன்பு என்ன, எத்தகைய அன்பை சைத்தன்ய மகாபிரபு அனுபவிக்கணும்னு பிரியப்பட்டார். முதல்ல கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய அன்புனா என்ன, கிருஷ்ணரோட பக்தர்கள் கொள்ளக்கூடிய உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விளக்குறார். கிருஷ்ணரோட அவருடைய பக்தர்கள் கொள்ளக்கூடிய அன்பு பரிமாற்றங்களில் தாசிய சக்கிய வாத்சல்யா ஸ்ருங்கார் இந்த நான்கும் முக்கியமானதாக சொல்லப்படுது. ஒரு பக்தர் எந்த ரசத்தில் இருக்கிறாரோ அந்த ரசத்தில் அந்த பக்தர் பூரண திருப்தியோடு இருக்கார். இதையும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பக்தரும் ஆஹா நான் வந்து தாசி ரசத்தில் இருக்கேன், நான் ஏன் எனக்கு ஏன் மாதுரிய ரசம் கிடைக்கல, இல்லை எனக்கு இது என்னது, நான் ஏதோ எனக்கு ஏதோ பற்றாக்குறையாக இருக்குதே, இந்த பௌதிக உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிலைகள் இருக்கு. அந்தந்த நிலையில் உயரிய நிலையில் இருக்கிறவங்கள எப்போவுமே கீழ்நிலையில் இருக்கவங்க எனக்கு அந்த நிலை கிடைக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகத்தில் பக்தர்கள் எந்த ரசத்தில் பகவானுக்கு சேவை பண்ணுறாங்களோ அந்த ரசத்தில் அவங்க பூரண திருப்தியுடையராக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒவ்வொருத்தரும் நான் எந்த விதத்தில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறனோ அதுதான் சிறந்த விதம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து மாயா கிடையாது, இது யோக மாயா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதுன்னா நான் எத்தகைய உறவுல கிருஷ்ணரோட இருக்கணும் அந்த உறவு சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க இருக்காங்க. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் இங்க சொல்ற நிஜ நிஜ பாவே சபே ஸ்ரேஷ்ட கரி மானே நிஜ பாவே கரே கிருஷ்ண சுக ஆஸ்வாதன. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்ற நிஜ நிஜ பாவே சபே ஸ்ரேஷ்ட கரி மானே நிஜ பாவே கரி கிருஷ்ண சுக ஆஸ்வாதன. ஒவ்வொரு வகையான பக்தரும் தன்னுடைய மனோபாவமே மிக 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 சிறந்தது என்று எண்ணி அந்த மனோபாவத்தில் பகவான் கிருஷ்ணருடன் அவன் பேரின்பத்தை சுவைக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சொல்றார் நம்ம நடுநிலையோட யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருங்கார ரசமானது அதிக இனிமையுடையதாக இருக்கு. தடஸ்த ஹையா மனே விசார ஜதிகரி சபரஷ ஹைத்தே ஸ்ருங்கார அதிக மதுரி. நடுநிலையில எல்லா மனோபாவத்தையும் எந்த பாவத்துல எத்தகைய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனமா படிச்சு பார்த்தோம், கவனமா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருங்கார ரசம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம காணலாம் அப்படிங்கிறார். அதுல எப்படி ஸ்ருங்கார ரசம் உயர்ந்ததா இருக்கு, எப்படி அதனுடைய பாடம், அதெல்லாம் ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருஷத்துல விளக்கி இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், இந்த ஸ்ருங்கார ரசத்தை நான் மதுர ரசம் அல்லது மாதுரிய ரசம் அப்படின்னு அழைக்கிறார். இந்த மாதுரிய ரசத்துல பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடியவர்கள் மூன்று பிரிவினர், லக்ஷ்மி கணங்கள், அப்புறம் ராணியர்கள், அப்புறம் கோபியர்கள். இதுல இந்த லக்ஷ்மிகளை காட்டிலும் ராணியர் உயர்ந்தவர்களா இருக்கிறாங்க, அந்த ராணியர்களை காட்டிலும் கோபியர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ராணிக்கும் கோபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரசால வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் தான் இருக்கிறார், கிருஷ்ணரோட ராணியர்கள் இருக்காங்க, கிருஷ்ணருடைய கோபியர்கள் இருக்காங்க. கிருஷ்ணருடைய ராணியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய உறவானது ஸ்வக்கிய ரசா அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது திருமணத்திற்கு உட்பட்ட உறவு அப்படின்னு. கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையிலான உறவானது பரக்கிய ரசா அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலக பாஷையில சொல்லணும்னா பரக்கிய ஸ்வக்கிய. இப்படி இந்த மதுர ரசம் இதுல பரக்கிய ஸ்வக்கிய அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கு. இந்த பரக்கிய ஸ்வக்கியல பரக்கிய பாவம் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. பரக்கிய பாவே அதி ரசேர உல்லாஸ் பிரஜபினா இஹார் அந்யத்ர நகிபாஸ். இந்த பரக்கிய பாவம் இதுல இருக்கக்கூடிய ரசம், இதுல இருக்கக்கூடிய உல்லாசம், இதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மிக அதிகமானதாக இருக்கு. இந்த பரக்கிய பாவமானது பிரஜாவை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. கோலோக விருந்தாவனத்திலே கிருஷ்ணருடைய கோலோகத்திலேயே அங்கேயே பிரிவுகள் இருக்கு, மதுரா, துவாரகா, விருந்தாவன் அல்லது பிரஜா. இந்த பரக்கிய ரசம் அப்படிங்கிறது விருந்தாவனத்தில் தான் இருக்கு, பிரஜத்தில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இது கிடையாது அப்படிங்கிறார். அந்த பரக்கிய ரசா யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாரை காட்டிலும் ஸ்ரீமதி ராதாராணி சிறந்தவர்களாக இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பரக்கிய ரசா அப்படிங்கிறது பக்குவம் பெறுகிறதுன்னு சொல்லப்படுது. உண்மையில சொல்ல போனோம்னா ஸ்ரீமதி ராதாராணி இருக்கிற காரணத்தினாலதான், ஸ்ரீமதி ராதாராணி மேல கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பிரியத்தினாலதான் கிருஷ்ணர் எந்த ஒரு இன்பத்தையுமே அனுபவிக்கல. ஸ்ரீமதி ராதாராணி இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணர் ஒட்டுமொத்த ஸ்ருங்கார ரசத்தையும் அனுபவிக்கிறார் அல்லது எல்லா ரசங்களையும் அனுபவிக்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கிருஷ்ணரால மற்ற கோபியர்களோட கூட ஆனந்தமா இருக்க முடியாது. அதை நம்ம பார்க்கிறோம், ஸ்ரீமதி ராதாராணி மட்டும் இருந்தால் கூட கிருஷ்ணருக்கு போதும், மற்ற கோபியர்கள் எல்லாரும் இருந்து ராதாராணி இல்லைன்னா கூட கிருஷ்ணர் அதனால திருப்தி அடையறதில்ல. அதை நாம பார்க்கின்றோம். அப்படி ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய நிலையானது, ஸ்தானமானது மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. இப்ப இங்க நம்ம படிச்ச ஸ்லோகத்துல விளக்கப்படுது, முதல் லைன் பார்த்துருக்கோம், ராதா கிருஷ்ண பிரணய விக்ருதிர் ஹ்லாதினி சக்தி ரஷ்மா. அதை பார்ப்போம், கிருஷ்ணர் அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகள் மூன்று, சச்சித் ஆனந்த. அதே இது என்ன சொல்லப்படுதுன்னா ஆன்மீக உலகத்துல சம்வித் சந்தினி ஹ்லாதினி. சந்தினி சக்தினா என்ன சந்தினி சக்தினா என்ன, எந்த சக்தி மூலமா அவர் இருக்கின்றாரோ, அவருடைய ஆன்மீக உலகங்கள், அவருடைய பக்தர்கள், அவருடைய பசுக்கள், அவருடைய தாமம், அவருடைய இருப்பு எல்லாம் எந்த சக்தியின் மூலமா இருக்குதோ அந்த சக்தி சந்தினி சக்தின்னு சொல்லப்படுது. சம்வித் சக்தினா அது அவருடைய அறிவு சக்தி. சித் சத் சித் சித் சக்தி அவருடைய அறிவு, எந்த விஷயத்தின் மூலமா அவர் தன்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காரோ, எந்த சக்தியின் மூலமா அவருடைய பக்தர்கள் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த சக்தி சம்வித் சக்தின்னு சொல்லப்படுது. அடுத்ததா அவருடைய மூன்றாவது சக்தி ஹ்லாதினி சக்தி. ஹ்லாதினி சக்தி அப்படிங்கிறது அவருடைய ஆனந்த சக்தி. எந்த சக்தியின் மூலமா கிருஷ்ணர் ஆனந்தம் அடைகிறாரோ, எந்த சக்தியின் மூலமா கிருஷ்ண பக்தர்கள் எல்லாரும் ஆனந்தம் அடைகிறாங்களோ அந்த சக்தி ஹ்லாதினி சக்தின்னு சொல்லப்படுது. ஸ்ரீமதி ராதாராணி அந்த ஹ்லாதினி சக்தியினுடைய சொரூபமா இருக்காங்க. ஹ்லாதினி சக்தி மொத்தமும் ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட தஞ்சம் கொண்டு இருக்கு. அதனால அது இங்கே சொல்லப்படுது, ராதா கிருஷ்ண பிரணய விக்ருதிர் ஹ்லாதினி சக்தி ரஷ்மா. ராதா கிருஷ்ணருடைய அந்த பிரேமையானது அது ஹ்லாதினி சக்தியில தான் செயல்படுது. அவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள், ஏகாத்மனோ ஒரே நபர்கள் தான். புவி புறதேகபேதம் கதௌதம், அவங்க ஆனா தேகபேதத்தோட நித்தியமா இருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, நித்தியமா இருக்காங்க. ஆரம்பத்துல தனித்த ஒன்னா இருந்து அப்புறம் கிருஷ்ணர்ல இருந்து ராதா வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ராதாவும் கிருஷ்ணரும் நித்தியமா இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே நபர் தான், ஆனால் ரெண்டு பேரும் நித்தியமாக இரண்டாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு என்ன உதாரணம் கொடுக்கப்படுதுன்னா, நெருப்பு வெப்பம். வெப்பம் அப்படிங்கிறது நெருப்பினுடைய ஒரு சக்தி, சரியா? நெருப்பு இருக்கிற எல்லா தருணங்களையும் வெப்பம் இருக்கு, வெப்பம் இல்லாம நெருப்பு இருக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் நெருப்பு தான் மூலமா இருக்கு. நெருப்பு வந்து சக்திக்கு மூலமாக இருக்கு, வெப்பமானது நெருப்பினுடைய ஒரு சக்தியாக இருக்கு. நிர்வேதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஹ்லாதினி சக்தியினுடைய சொரூபமான ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய சக்தியாக இருக்கிறாங்க. சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் அவர் சக்தியாக இருக்கார், சக்திமானாக இருக்கார். சக்திமானுக்கும் சக்திக்கும் நடுவில் பேதம் இருக்கு, ஆனால் பேதம் இல்லை. சக்தி இல்லாமல் சக்திமான் இருந்ததா எந்த ஒரு காலமும் கிடையாது, அது அதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, அது சாத்தியம் இல்லாத ஒன்று. சக்தி இல்லாமல் சக்திமான் இருக்கிறது. அதே நேரத்தில் சக்தியும் சக்திமானும் நித்தியமாக பிரிஞ்சே தான் இருக்காங்க. சக்திமான் எந்த ஒரு தருணத்திலையும் சக்தி இல்லாமல் இருக்கிறாருங்கிறது கிடையாது. அதனாலதான் இங்க சொல்லப்படுது, ஏகாத்மனோ புய் புற தேகபேதம் கதௌ தௌ, தேகபேதத்தோட இருக்கிறாங்க. இப்ப அதை பற்றி மேலும் இங்க விளக்கம் கொடுக்கிறார். ஹ்லாதினி சக்தி எப்படி கிருஷ்ணருக்கு இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு, எப்படி கிருஷ்ண பக்தர்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியதாக இந்த ஹ்லாதினி சக்தி இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணருடைய இருப்பானது எல்லாமே சுத்த சத்துவ தலத்தில் இருக்கு. கிருஷ்ணருடைய இந்த எல்லா விஷயங்களுமே, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே சுத்த சத்துவ தலத்தில் இருக்கு. அந்த சுத்த சத்துவ தலத்தில் இந்த சம்வித் சந்தினி ஹ்லாதினி மூன்று சக்திகளும் செயல்படுது. அந்த சக்திகளிலிருந்து கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணியின் அவங்களுடைய பாவமானது அந்த சக்திகள்லேயே ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது. அவங்களுடைய அன்பு மிக விசேஷமானதாக கருதப்படுது. இந்த ஹ்லாதினி சக்தியினுடைய சாரம் என்ன சொல்லப்படுதுன்னா, பிரேமைன்னு சொல்லப்படுது. இந்த ஹ்லாதினி சக்தியானது எல்லாத்துலேயுமே இருக்கு. அந்த ஹ்லாதினி சக்தியினுடைய சாரம் பிரேமைன்னு சொல்லப்படுது. பிரேமையினுடைய சாரம் பாவம், பாவத்தினுடைய சாரம் மகாபாவம். இதெல்லாம் பக்தி ரசாமரசத்தில் ரூப கோஸ்வாமி விரிவாக விளக்குறார். நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குதான் தெரியாது. இந்த மகாபாவமானது அதனுடைய சொரூபமாக ராதா டாக்குராணி இருக்காங்க. மகாபாவ சுரூப ஸ்ரீ ராதா டாக்குராணி சர்வகுணகணி கிருஷ்ணகாந்த சிரோமணி. கிருஷ்ணகாந்தா அப்படின்னா கிருஷ்ணரை கவரக்கூடியவர்கள். நம்ம ஊரில் கூட காந்தம் அப்படிங்கிறத அந்த பேரில் தான் வச்சுருக்காங்க, காந்தா. சமஸ்கிருதத்தில் காந்தா, காந்தா அப்படின்னா கவரக்கூடியது. கிருஷ்ணகாந்தா, கிருஷ்ணரை கவரக்கூடியவர்களில் ஸ்ரீமதி ராதாராணி சிரோமணியாக இருக்காங்க. ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள்லேயே கூட ரெண்டு பிரிவினர் இருக்காங்க. தயோர் அபி உபயோர் மத்தியே ராதிகா சர்வாதிகா, அதாவது ரெண்டு பிரிவினர் இருக்காங்க, சந்திராவளி ஸ்ரீமதி ராதாராணி. அவர்களில் ஸ்ரீமதி ராதாராணி எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்காங்க. கிருஷ்ணருடைய பிரேமையானது அதில் தான் அவளுடைய மனம், புலன்கள், உடல் எல்லாமே கிருஷ்ணருடைய பிரேமையில் மூழ்கி கிடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கிருஷ்ணருடைய சுயசக்தி, கிருஷ்ணர் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. இது பிரம்மசம்ஹிதையிலையும் சொல்லப்படுது. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபி ஸ்தாபிர ஏவ நிஜரூபதயா கலாபி குலோக ஏவ நிவசத் அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். தனது சொந்த லோகமான கோலோகத்தில் ராதையுடன் வசிக்கும் ஆதி புருஷரான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். ராதை அவரது சொந்த ஆன்மீக சாயலை கொண்டவள், அவரது ஹ்லாதினி சக்தியின் சொரூபமாவாள். ராதையின் தோழிகள் அனைவரும் அவளது திருமேனியின் விரிவுகள் ஆவர். அவர்கள் அனைவரும் என்றும் ஆனந்தமான ஆன்மீக ரசத்தினால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களே ராதாகிருஷ்ணருக்கு துணையாக உள்ளனர். இங்க என்னன்னா, ராதாராணி எப்படிப்பட்டவங்கன்னா, கிருஷ்ணருடைய சாயல், கிருஷ்ணருடைய ஆன்மீக சாயலை கொண்டவர். இவங்க ஹலாதினி சக்தியினுடைய சொரூபம். மற்றவங்க எல்லாருமே ராதாராணியுடைய விரிவங்கம்னு சொல்லப்படுது. எப்படி கிருஷ்ணர் அவர் எண்ணிலடங்காத விஷ்ணு ரூபங்களாக விரிவடைகிறாரோ, அவருடைய ரூபங்களில் எப்படி ஸ்வயம் பிரகாசம், அதுக்கப்புறம் பிம்பா பிரதிபிம்பா இதெல்லாம் வருதோ, அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணியுடைய விரிவுகள் தான் அனைத்து சக்திகளும். இந்த இடத்துல சக்தி அப்படின்னா கிருஷ்ணருடைய விஷ்ணுவனுடைய துணைவியர்களாக இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் ராதாராணியுடைய விரிவுகள் தான். அதாவது ராதையினுடைய விரிவுகள் தான் ராணியர்கள், அவங்களுடைய விரிவுகள் தான் லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பார்த்தோம்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், வைபவ கண ஏனே தான்ற அங்க விபூதி பிம்ப பிரதிபிம்ப ரூபே மகிஷிரே ததி. அதாவது லக்ஷ்மிகள் எல்லாரும் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அவங்களுடைய வைபவ கணங்கள், அவங்களுடைய வைபவங்கள். லக்ஷ்மிகள் எல்லாமே ஸ்ரீமதி ராதாராணியுடைய வைபவங்கள். ராணியர்கள் பார்த்தோம் அப்படின்னா பிம்ப பிரதிபிம்பம்னு சொல்லப்படுது. ஸோ வைபவம்னா கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்கும், பிம்ப பிரதிபிம்ப அதில் சக்தியினும் அதனுடைய பகுதி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இது நம்ம கிருஷ்ணருடைய விரிவுகளை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா இது புரியும். வைபவ பிரகாசம், பிம்ப பிரகாசம், பிரதிபிம்பா இதெல்லாம் அங்கே வருது. அதே மாதிரி கிருஷ்ணர் எப்படி பல்வேறு ரூபங்களாக வராரோ, அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி ராணியர்களாக வராங்க, லக்ஷ்மி கணங்களாக வராங்க. அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பிம்பம் பிரதிபிம்பா வந்து ராணியர்கள் ஆகிறாங்க, அவங்களுடைய பிம்பம் தான் கோபியர்களாக இருக்காங்க. வைபவா பிம்பா பிரதிபிம்பா. வைபவாங்கிறது லக்ஷ்மிகளை குறிக்குது, பிரதிபிம்பா ராணியர்களை குறிக்குது, பிம்பா கோபியர்களை குறிக்குது. இதுல எல்லாரை காட்டிலும் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ரசமானது மேலோங்கினதாக இருக்கு. ராதா எப்படிப்பட்டவங்கன்னா, இங்க சொல்லப்படுது ராதையினுடைய தன்மையை பற்றி, கோவிந்தா நந்தினி ராதா, அதாவது கோவிந்தனுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியவங்க ராதா. கோவிந்தா நந்தினா கோவிந்தனுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியவள் ராதா. கோவிந்த மோகினி, கோவிந்தனை மோகிக்கக்கூடியவள் ராதா. கோவிந்த சர்வஸ்வ, கோவிந்தன் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ராதா. சர்வ காந்தா சிரோமணி, இது ஏற்கனவே நான் விளக்குறேன். இது சாஸ்திரங்கள்ல இந்த விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி கிருஷ்ணரை ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு விசேஷமான இன்பத்தை எப்படி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி கிருஷ்ணரை மயக்கிறாங்க. கிருஷ்ணர் எல்லாரையும் மயக்கக்கூடியவர். அவருடைய புன்சிரிப்பு, அவருடைய உடை, அவருடையது ஒவ்வொன்றும் ஸ்ரீமதி ராதாராணியை மயக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் அவங்க அவங்க கிருஷ்ணரே மயக்கிறாங்க. அது அடுத்து வரும், அடுத்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தில். இப்படி அவங்களுடைய வழிபாடு, ஸ்ரீமதி ராதாராணியுடைய வழிபாடானது மற்ற எல்லாருடைய வழிபாட்டை காட்டிலும் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் அவங்க ராதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அனையோ ராதிதா நூனம் பகவான் ஹரிர் ஈஸ்வரக என்னோ விகாய கோவிந்த பிரியோயம் அனைய ராஹ ரஹ. இது என்னன்னா, அவங்களுடைய வழிபாடு தான் கிருஷ்ணரை அதிகமாக திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனால கிருஷ்ணர் அந்த ஒருவரை மட்டும் அல்லது அந்த ஒருத்தியை மட்டும் தனியாக அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. யாருடைய வழிபாடு மற்ற எல்லாருடைய வழிபாட்டை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கோ அந்த ஒருத்தியை மட்டும் தனியாக கிருஷ்ணர் அழைத்து சென்றார்னு சொல்லப்படுது. இது ஸ்ரீமதி ராதாராணியை மறைமுகமாக ஸ்ரீமத் பாகவதத்துல சுட்டி காட்டக்கூடிய பதமாகும். அதனால ஸ்ரீமதி ராதாராணி தான் பரம தேவதா. கிருஷ்ணர் எப்படி பரம தேவதர் அப்படியோ, அதாவது தேவத தேவதா, தேவதனா ஆண்பால், தேவதானா பெண்பால். தமிழ்ல தேவர் தேவதைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஆ அப்படிங்கிற விகுதி வந்து ஐ ஆக்கிடும். தேவதா அப்படிங்கிறது தமிழ்ல தேவதை ஆயிடும், தேவதா அப்படிங்கிறது தேவதர் ஆயிடும் அல்லது தேவர் ஆகும். ஸோ கிருஷ்ணர் பரம தேவ, ஸ்ரீமதி ராதாராணி பரம தேவதா. அதனால அவங்க சர்வலக்ஷ்மியாக சர்வ காந்தியாக எல்லோரையும் கவரக்கூடியவராக இருக்கிறாங்க. கிருஷ்ணர் முதலே சொன்ன இந்த உலகத்தையே கவர்றார், ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரையே கவரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கிருஷ்ணரையும் ராதையும் பிரிக்க முடியாது, அவங்க ரெண்டு பேரும் ஒரே நபர்கள் தான். ஏகாத்மனவ், எப்படி ஏகாத்மனவ், நான் முதலே சொன்னேன், நெருப்பும் வெப்பமும், நெருப்பும் வெப்பமும் பிரிக்க முடியாது. இன்னொரு உதாரணமும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், என்னன்னா அந்த மிருகமத, இது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இந்த என்ன அந்த மான், ஒரு மான் ஒன்று இருக்கு, கஸ்தூரிமான், எஸ் கஸ்தூரிமான், அந்த கஸ்தூரிமான் அதனுடைய நறுமணத்தை அதிலிருந்து நம்மளால பிரிக்க முடியாது. கஸ்தூரியும் அதன் நறுமணமும் பிரிக்க இயலாதது. கஸ்தூரிட்டு இருந்தா நறுமணம் இருக்குது, ஆனா ரெண்டையும் பிரிக்க முடியாது. நெருப்புல இருந்தா வெப்பம் வருது, ரெண்டையும் பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். வெப்பம் வந்து நெருப்பு தான், யாராவது பிரிச்சு பாப்போமா? நெருப்பு வெப்பத்தை ரெண்டு, நெருப்பும் வெப்பமும் ஒண்ணுதான், ஆனா ரெண்டும் வெவ்வேறையா இருக்கு. அது மாதிரி ஏகாத்மனோ புவிபுர தேகபேதம் கதௌ தௌ அப்படிங்கிறார். அதனால ராதாவும் கிருஷ்ணனும் ஒரே நபர்கள், நித்தியமா ரெண்டா இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மறுபடி ஒன்னா சேர்ந்து சைத்தன்ய மகாபிரபுவா வர்றார். அப்படி வரும்போது சைத்தன்ய மகாபிரபு எப்படி வர்றார்? ராதா பாவ துதி சுவலிதம், அதாவது அவர் ராதா, ராதையினுடைய பாவத்தினாலும் அவங்களுடைய துதியினாலும் அலங்கரிக்கப்பட்டு வருகிறார் சைத்தன்ய மகாபிரபு. இது ஒரு அடிப்படை விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் அவர் கொடுக்கிறார். ராதாராணியினுடைய பாவத்தையும் மேனி நிறத்தையும் தாங்கி ஒரே ஆத்மா, நித்தியமாக இரு உடல்ல இருக்கக்கூடிய ஒரே ஆத்மாவான ராதா கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு சைத்தன்ய மகாபிரபுவா வரார் அப்படின்னு சொல்றாரு. இங்க அவர் வர்றதுக்கான காரணத்தை அடுத்ததுல அவர் விளக்குறார். அதுதான் நான் பார்த்தோம். ராதையா பிரணய மகிமா கீதுருஷா வான எய்வ ஸ்வாத்யோ ஏனாத்புத மாதுரிமா கீதுருஷா வா மதிய சௌக்கியம் சாஸ்ய மத் அனுபவத கீதுருஷம் வேதி லோபா தத்பவாத்ய சமஜினி சச்சி கர்ப்ப சிந்து ஹரிந்து. அவர் வரார். அவர் வர்றதுக்கான மூணு காரணம் இதுல நம்ம பார்த்தோம். ஸ்ரீராதையோ பிரணய மகிமா, ஸ்ரீராதாவினுடைய பிரணய, அவங்களுடைய அன்பினுடைய மகிமை என்ன, கீதுருஷா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரார். இது ஒவ்வொன்னையும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்குறார். அவர் ஒரு விஷயம் சொல்றார், இந்த சைத்தன்ய மகாபிரபு தோன்றதுக்கான அந்த காரணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காரணம் ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், ஒருத்தரால் தான் புரிஞ்சுக்க முடியும். யார் அதுன்னா ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி. யார யாராவது எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொன்னாங்கன்னா அவங்க ஸ்வரூப் தாமோதர்ட்டிருந்தான் கேட்டிருக்கணும். ஸ்வரூப் தாமோதர்ட்டிருந்து கேட்டிருந்தா தான் அவங்களுக்கு தெரியுமோ ஒழிய வேற யாருக்கும் தெரியாது. இந்த ஸ்லோகமும் சரி, இங்க நம்ம எல்லாரும் சொன்ன ராதா கிருஷ்ண பிரணய விக்கிருத்தி கலாதினி சக்தி ரஷ்மா இதுவும் சரி, அடுத்தது அந்த ஸ்ரீ ராதையா பிரணய மகிமா கீதிருஷ இந்த ஸ்லோகமும் சரி, இது ரெண்டுமே, இன்னும் பல ஸ்லோகங்கள் உட்பட, இது ரெண்டுமே ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி தான் எழுதினது. அவர் சாக்ஷாத் எழுதினத கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமனத்தில் கொண்டு வந்து விளக்கம் கொடுக்குறார். அவ்வளோதான். இது வந்து ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி அவர் எழுதின. ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுனுடைய மொத்தத்தையும் தெரிஞ்சவர் அவர் தான் ஸ்வரூப் தாமோதர். அதனால கிருஷ்ணதாஸ் கவிராஜ் சொல்றார், யாராவது இந்த விஷயம் தெரியும்னு சொல்றாங்கன்னா அது ஸ்வரூப் தாமோதர் மூலமாக தான் முடியும். ஏன்னா ஸ்வரூப் தாமோதருக்கு தான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய இதயம் அப்படியே தெரியும். அதாவது மகாபிரபு அவருடைய இதயத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்வரூப் தாமோதருக்கு தெரியும். பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அந்திய லீலையில் அவர் இந்த விராக தாபத்தில் கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய பிரிவில் ஸ்ரீமதி ராதாராணி எந்த பாவத்தை உணர்வாங்களோ அந்த பாவத்தினுடைய மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக நடந்து கொள்வார். சில நேரத்தில் பைத்திய மாதிரி பேசுவார், தானாக பேசுவார், தானாக வளருவார். போய் எங்கேயாவது போய் முட்டிப்பார், திடீர்னு பார்த்தோம்னா அவர் கை கால்லாம் இழுத்துக்கிட்டு கிடக்கும், நீண்டு போய் கிடக்கும், உடம்பெல்லாம் வெளுத்து போய் கிடக்கும், எங்கேயாவது போய் உளுந்து கிடப்பார். இது எல்லாமே ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவம். ஸ்ரீமதி ராதாராணி எத்தகைய பாவத்தை அனுபவித்தாங்களோ அதை சைத்தன்ய மகாபிரபு அனுபவித்து வெளிப்படுத்தின. அது யாருக்குமே புரியாது. எல்லாரும் அது எப்படின்னா பைத்தியம் மாதிரி இருக்கும். உண்மையில் பைத்தியம்தான் அது, கிருஷ்ண பைத்தியம். கிருஷ்ண மேல பைத்தியத்தில் அவர் இருந்ததுனால யாருக்குமே அது புரியாது. அது யாருக்கு புரியுன்னா ஸ்வரூப் தாமோதருக்கு மட்டும்தான் புரியும். சில நேரத்தில் ஸ்வரூப் தாமோதர் கழுத்தை பிடிச்சிப்பார், கழுத்தை பிடிச்சிட்டு ஏதாவது பேசுவார், அவரை பிடிச்சி உழுக்குவார், ஏதாவது பண்ணுவார். ஸ்வரூப் தாமோதர் எல்லா நேரத்திலையும் அமைதியாக மகாபிரபுடைய பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பாடுவார், அதுக்கு தகுந்த மாதிரி லீலைகளை எடுத்து சொல்வார். மகாபிரபு எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய பணி சொரூப் தாமோதர். இது நம்ம இதை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அந்தியலீலால விளக்குவார். எப்படி சொரூப் தாமோதர் மகாபிரபுவினுடைய பாவத்தை எப்படியெல்லாம் அதிகரிக்கிறார் அப்படிங்கிற இதெல்லாம் சாதாரண யாராலையும் முடியாது. அதாவது கிருஷ்ணர் எல்லாத்துலேயுமே பரமமானவர், அவரை காட்டிலும் பரமமானவர் எதுலேயுமே இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. அதனால இந்த பாவ மகாபாவ இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் பிரேமையினுடைய பல்வேறு பாவங்கள், பிரேமையில பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிலைகள் இருக்கு, ரூப கோஸ்வாமி இது எல்லாத்தையும் விளக்குறார். இது எல்லாத்தையும் பரமமான நிலையில வெளிப்படுத்தக்கூடியவர் அவரா தான் இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் இங்க விளக்க இருக்கிறார். அவங்களுடைய பாவம், அந்த ரசம், அந்த இனிமை உண்மையில பார்த்தோம்னா கிருஷ்ணரை காட்டிலும் அவருடைய பக்தர்கள் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. ராதாராணி கிருஷ்ணரை காட்டிலும் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. கிருஷ்ணர் ராதாராணி கிட்ட இருந்து இன்பத்தை பெறார். அப்படி கிருஷ்ணர் ராதா கிட்ட இருந்து இன்பம் அடையும் போது கிருஷ்ணர் இன்பம் அடைகிறார் அப்படிங்கிறத பார்க்கும் போது, அதை தெரிந்து கொள்ளும் போது ராதாராணி இன்னும் அதிகமான இன்பம் அடைகிறாங்க. ஒவ்வொன்றும் அதே மாதிரி வரும். இப்படி சொரூப் தாமோதர் அவர் மகாபிரபுடைய பாவத்தை நன்கு பார்த்து மகாபிரபுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே சொரூப் தாமோதர் பார்த்துப்பார். அதனால யாருக்காவது மகாபிரபுடைய லீலை இந்த அந்தரங்க விவேகங்கள் தெரியும், இந்த அந்தரங்க காரணம் தெரியும் அப்படின்னா அது சொரூப் தாமோதருக்கு மட்டும்தான். யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவர்கிட்ட இருந்து தான் கேட்டிருக்கணும், சொரூப் தாமோதர் கிட்ட இருந்து தான் கேட்டிருக்கணும். ஸோ சொரூப் தாமோதர் கிட்ட இருந்தான் எல்லாமே. சொரூப் தாமோதர் இருந்தா ரூப கோஸ்வாமி கேட்டார், சைத்தன்ய மகாபிரபு ஓரளவுக்கு விளக்குனார் ரூப கோஸ்வாமிக்கு அலகாபாத்ல. அதுக்கப்புறம் அவர் சொரூப் தாமோதர் இருந்து கேட்டார். அதுக்கப்புறம் சொரூப் தாமோதர் இருந்தா ரகுநாதாஸ் கோஸ்வாமி கேட்டார். ரகுநாதாஸ் கோஸ்வாமி இருந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கேட்டார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி நம்ம எல்லாருக்கும் புத்தகமா கொடுத்துட்டார். ஆனா அதே நேரத்தில் அவர் அதுவும் சொல்லிட்டார், பக்தி இல்லைன்னா இதெல்லாம் புரியாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறார். முதல்ல அவர் வரக்கூடியது ராதையினுடைய பிரேமை எத்தகையது. ஸ்ரீ ராதையா பிரே அது ஸ்ரீ ராதையா பிரேம மகிமா பிரணய மகிமா கீதிரிஷு, அவங்களுடைய பிரேமை அவங்களுடைய பிரணயா என்ன அப்படிங்கிறத உணர்றதுக்காக உணர்றதுங்கிறது அவருடைய முதல் காரணமாக சொல்லப்படுது. இங்கே அது எத்தகைய பிரேமை அதற்கான விளக்கம் கொடுக்கிறார். விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் மூன்று பருவங்களை வெளிப்படுத்துறார், தெரியுமா? மூன்று பருவங்களை வெளிப்படுத்துறார், என்னென்ன? பால்யா, பௌகண்டா, கைஷோரா. பால்யா அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய பால்ய பருவம். பௌகண்டா அப்படிங்கிறது இடைப்பட்ட பருவம். கைஷோரா அப்படிங்கிறது இளமைக்கு முந்திய பருவம் அல்லது பூத்து குலுங்கும் இளமைன்னு சொல்லலாம். அப்போதான் அந்த இளமை புதுசாக வருது. பொதுவாக நம்மளுடைய வயதிகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 1-6 வயசு வரைக்கும் பால்ய பருவம், அதுக்கப்புறம் 12 வயசு வரைக்கும் பௌகண்ட பருவம், அதுக்கப்புறம் 18 வயசு வரைக்கும் கைஷோர பருவம், டீனேஜ். இதுல அவர் பால்ய பருவத்தில் இருக்கார் பார்த்தீங்களா. அந்த பால்ய பருவமானது யாரெல்லாம் வாத்சல்ய ரசத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு பேரின்பத்தை தரக்கூடிய பருவம். எல்லாருமே எல்லா நேரத்திலையுமே கிருஷ்ணர் மேல அன்போட இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பால்ய பருவமானது அந்த வாத்சல்ய ரசத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கிருஷ்ணர் தன்னுடைய பெற்றோர்களை முற்றிலுமாக சார்ந்து இருக்கிறார். நம்ம பார்க்குறோம் யசோதாமா நந்த மகாராஜ் அவங்க கிருஷ்ணரோட பால்ய பருவத்தில் தான் அதிகமாக அவங்களுடைய உறவு அதிகமாக இருக்கு. அதனால அந்த பால்ய பருவமானது வாத்சல்ய ரசத்திற்கு ரொம்ப பொருத்தமானதாக சொல்லப்படுது. அதுக்கடுத்து கிருஷ்ணருடைய பௌகண்ட பருவம், இது சக்கிய ரசத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கூடியது. அந்த பருவத்தில் தான் விளையாட்டு, எங்கே வேணாலும் போகிறது, கோவர்தனத்துக்கு போகிறது, ஆடுறது, பாடுறது, பசங்களோடு விளையாடுறது. ஸோ இந்த விளையாட்டு சக்கிய ரசம். சக்கிய ரசத்துக்கு இந்த பௌகண்ட பருவம் ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது. மதுரிய ரசம் அல்லது ஸ்ருங்கார ரசம், இதுக்கு கைஷோர பருவம் ரொம்ப உச்சிதமானதாக சொல்லப்படுது. அந்த கைஷோர பருவத்தில் அவர் எல்லா ரசங்களின் சாரமான ராச நடனத்தை வெளிப்படுத்துறார். ஸ்ரீமதி ராதாராணியோடு இருக்கக்கூடிய ராச நடனத்தை அவர் அந்த நேரத்தில் வெளிப்படுத்துறாரு சொல்லப்படுது. விஷ்ணு புராணத்தை சொல்லப்படுது, சோப்பி கைஷோரக வயோ மானயன் மதுசூதனக ரேமே ஸ்ரீ ரத்ன கூட்டஸ்த க்ஷபாஷு க்ஷபிதாஹித. அதாவது அந்த இளையுதிர் காலத்தினுடைய இரவுகளில் கிருஷ்ணர் கோபியர்களோட தன்னுடைய கைஷோர பருவத்தை அனுபவிக்கின்றார் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. பகவான் மதுசூதனர் தனது இளமையினை ரத்தினம் போன்ற கோபியர்களின் மத்தியில் இலையுதிர்கால இரவு லீலைகளில் அனுபவித்தார். இவ்வாறாக அவர் உலகின் அனைத்து துரதிருஷ்டங்களையும் விளக்கினார். இது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுது. பக்தி ரசாமிருத சிந்துல ரூபகோஸ்வாமி சொல்றார், முந்தைய இரவில் தங்களுக்கு இடையில் நிகழ்ந்த இன்பகரமான செயல்களை அவளது தோழியர்களுக்கு முன்பாக வார்த்தைகளால் வர்ணித்த பகவான் கிருஷ்ணர் வெட்கத்தினால் ஸ்ரீமதி ராதாராணி தனது கண்களை மூடும்படி செய்தார். அதன் பின்னர் அவளது மார்பகங்களில் பலதரப்பட்ட விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கும் மக்கர மீன்களின் படங்களை வரைந்ததன் மூலமாக அவர் தனது புத்தி கூர்மையின் மிக உயர்ந்த எல்லையை காட்டினார். இவ்விதமாக பகவான் ஹரி ஸ்ரீ ராதையுடனும் அவரது தோழியருடனும் புதர்களில் லீலைகளை அரங்கேற்றி தனது இளமையை வெற்றியுடையதாக ஆக்கினார். இப்படி கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய இளமை பருவத்தை மற்ற எல்லா பருவங்களை காட்டிலும் அதிகமாக அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி விதக்த மாதவத்தில் ரூப கோஸ்வாமி சொல்றார், ஒரு பிருந்ததேவி பேசக்கூடிய ஒரு வாக்கியம், அவங்க பௌர்ணமாசிகிட்ட பேசுகிறாங்க. பௌர்ணமாசி பகவான் ஹரி ஸ்ரீமதி ராதாராணியுடன் அவதரிக்காவிடில் இந்த மொத்த படைப்பு குறிப்பாக காதல் தேவனான மன்மதன் பயனற்றவனாகி விடுகிறான். அதாவது கிருஷ்ணர் எல்லா ரசங்களையும் அனுபவிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்திலையும் எல்லா ரசங்களுடைய சாரமாக இந்த ஸ்ருங்கார ரசம் இருக்கின்றது. இப்ப கிருஷ்ணர் எல்லா ரசங்களுக்கும் சாரம், ரசோ வைசகா, கிருஷ்ணர் எல்லா ரசங்களுக்கும் சாரம்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் முற்றிலும் ஆன்மீக ஆனந்தத்தினால நிரம்பி இருக்கிறேன், ஆன்மீக உண்மையினால நிரம்பி இருக்கிறேன். அதே நேரத்தில் ராதாராணியினுடைய அன்பானது என்னை பைத்தியமாக்குது, ராதையினுடைய அன்பு எத்தகைய சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த அன்பு ஆனது என்னை முற்றுமாக மூழ்கடிக்கக்கூடியதாக இருக்கு. ராதாராணி எனக்கு எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, ராதிகாவினுடைய பிரேமை எங்கிட்ட எப்படி செயல்படுதுன்னா, குரு ஆமி, எனக்கு என்னுடைய குருவாக செயல்படுதான். கிருஷ்ணர் சொல்ல சிஷ்ய நட, சிஷ்யனாகவும் செயல்படுது, நட நாட்டியக்காரராகவும் செயல்படுது. சதா ஆம நானா நிருத்ய நச்சை உத்பட. இப்படி எல்லா விதத்திலையுமே ராதையினுடைய பிரேமையானது கிருஷ்ணரை ஆட்டுவிக்கக்கூடியதாக இருக்கு. கிருஷ்ணர் அதில் மூழ்கினவராக இருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு ராதாராணியுடைய அந்த பிரேமையானது எல்லாமாவும் இருக்கு, எதாகவும் இல்லாமல் இல்லை. அதனால அவர் அத்தகைய பிரேமை எப்படிப்பட்டதுங்கிறதுல மயங்கிறார். இங்க படிக்கிறேன், நானே பூரண ஆன்மீக உண்மை, நான் பூரண ஆனந்தமே உருவானவன், ஆயினும் ஸ்ரீமதி ராதாராணியின் பிரேமை என்னை பித்து பிடித்தவனாக ஆக்குகின்றது. எனது அன்பை கொண்டு ராதை என்னை எப்போதும் மூழ்கடிக்கின்றாரோ அந்த அன்பின் பலத்தை நான் அறியவில்லை. ராதிகாவின் அன்பு எனது குருவாகும். நான் அவளது நாட்டிய சிஷ்யன். அவளது பிரேமை என்னை பலதரப்பட்ட புதுமையான நாட்டியங்களை ஆடச் செய்கிறது. இதுக்கு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கோவிந்த லீலாமிரதத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். அங்க ஒருத்தவங்க பிருந்ததேவி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, பிருந்ததேவி நீங்க எங்கிருந்து வரீங்க? துளசிதேவி, எங்கிருந்து வரீங்க? ஹரியோட பாதத்திலிருந்து வரேன். அவர் எங்க இருக்கிறார்? ராதா குண்டத்தினுடைய கரையில் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டில் இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கார்? நாட்டியம் கத்துன்னு இருக்கார். யார் அவருக்கு? அவருக்கு நாட்டியமா? யார் சொல்லித்தர்றது? ஸ்ரீமதி ராதாராணி அங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும், ராதாராணியுடைய பிம்பம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலையும் தெரியுதான். அந்த பிம்பத்தை பார்த்துட்டு கிருஷ்ணர் ஒரு நாட்டியக்காரர் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கார். ராதாராணி அங்க நின்று கத்து கொடுக்கல. அவங்களுடைய பிம்பம் ராதா குண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலையும் தெரியுதான். அதை பார்த்துட்டு, அதை பார்த்தரையும் அவர் அந்த பார்வை, அந்த காட்சியானது அவரை ஆட வைக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவரே தன்னுடைய கோவிந்த லீலாமிரதத்தில் இதை எழுதியிருக்கார். கிருஷ்ணர் நினைக்கிறார், ஸ்ரீமதி ராதாராணிக்கான எனது அன்பினை சுவைப்பதால் நான் என்ன இன்பத்தை அடைகின்றேனோ. அதாவது ராதையினுடைய அன்பு அவ்வளோ உயர்ந்ததா இருக்கு, கிருஷ்ணர் அவ்வளோ இன்பத்தை அடைகிறார். ஆனா கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார்னா, ராதாராணிக்கான எனது அன்பினை சுவைப்பதால் நான் என்ன இன்பத்தை அடைகின்றேனோ அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிக இன்பத்தினை அவள் தனது அன்பினால் சுவைக்கின்றாள். அப்ப அவங்க இவ்வளவு அன்பு அவங்க சுவைக்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த அன்பை என்னால் சுவைக்க முடியாது. நான் கிருஷ்ணரா இருக்கிறேன், கிருஷ்ணரா இருக்கிறனால என்னால் அந்த அன்பை சுவைக்க முடியாது. இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணருடைய அன்பிற்கு ராதாராணி ஆசிரயமாக இருக்கிறாங்க. அதாவது அந்த அன்பு அப்படிங்கிறது அவங்க கிட்ட ஆசிரய, இந்த ஆசிரய விஷய தத்துவ தெரிஞ்சுக்கணும். ஆசிரய அப்படின்னா புகலிடம், இருப்பிடம். விஷயம் அப்படின்னா அதற்கான பொருள். ராதையினுடைய, அதாவது கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறதுக்கு ராதாராணி ஆசிரயமாக இருக்கிறாங்க, கிருஷ்ணர் அதனுடைய விஷயமாக இருக்காங்க. ஆசிரய வேற, விஷய வேற. கிருஷ்ணர் அந்த அன்பை அனுபவிக்கக்கூடியவர். ஒருத்தவங்களுக்கு கிருஷ்ணர் மேல செலுத்தப்படக்கூடிய அன்பை அவர் அனுபவிக்கிறார், அதனால கிருஷ்ணர் விஷயம். அந்த அன்பிற்கு பாத்திரமாக, அன்பினுடைய இருப்பிடமாக ஸ்ரீமதி ராதாராணி இருக்கிறாங்க. அதனால அவங்க ஆசிரயான்னு சொல்லப்படுறாங்க. பிரேமையினுடைய ஆசிரயமாக ராதாராணி இருக்காங்க. இப்ப இந்த ஆசிரய விஷய, கிருஷ்ணர் விஷயவா இருக்கார், ஆசிரயத்தினுடைய மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறத விஷய ஸ்தானத்துல இருந்து புரிஞ்சுக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. சில நேரத்தில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இது அப்படியே ஒப்பிட முடியாது. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்காக என்னன்னா, பொதுவாக ஒரு பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு புரியவே புரியாது. புரியுமா? ஆ புரியுமா? புரியவே புரியாது. பிடிச்சா அட்டம், பிடிச்சா ஒரே புடிதான். எனக்கு இது வேணும் அப்படின்னா அழுது அழுதுதான், வாங்கினா வாங்கினதுதான். பெற்றோர்களுடைய கஷ்டம் என்னைக்குமே குழந்தைங்களுக்கு புரியாது, ரைட்? அதை புரியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆ உனக்கு நாலு குழந்தை வந்து இது மாதிரி படுத்தும்போது தான் உனக்கு புரியும். அதாவது அது கஷ்டங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். கஷ்டமா இருக்கட்டும், இன்பமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெற்றோருடைய பாவம் அப்படிங்கிறது பெற்றோரா இருக்கிற பட்சத்துல தான் புரியும், வேற ஸ்தானத்துல புரியாது, ரைட்டா? அது மாதிரி அன்பு காட்டப்படுபவர், அதாவது விஷயஸ்தானத்துல கிருஷ்ணர் இருக்கிறார். அந்த விஷயஸ்தானத்துல இருக்கிறது அவர் இருக்கிறார், ஆசிரயஸ்தானத்துல ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க. ஸ்ரீமதி ராதாராணியினுடைய இன்பம் என்ன அப்படிங்கறத விஷயஸ்தானத்துல இருந்து அவரால் புரிஞ்சுக்க முடியாது, ஆசிரயஸ்தானத்துக்கு போனாதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால அவர் ஆசிரயஸ்தானத்துக்கு போகணும்னு முடிவு பண்றார். இது முதல் காரணம், அந்தரங்க காரணத்துல முதல் பிரிவு. அதாவது ஸ்ரீ ராதையா பிரணய மகிமா கீதுருஷா வானைவா. சோ இதுதான் ஆசிரய விஷய இதனுடைய தன்மை. இதுல ராதாராணியுடைய பிரேமை இன்னும் விசேஷம். இதுல ஒரு விசேஷம் கிருஷ்ணர் குறிப்பிட்டு சொல்றார் என்னன்னா, இருக்கிறதுலே இவ்வளவு உயர்ந்த அன்பா இருக்கு, ஆனா அந்த அன்பத்துல அன்புல கொஞ்சம் கூட கர்வம்ங்கிறத இல்ல, கர்வத்தினுடைய சாயல் கூட அந்த அன்புல இல்ல. இவ்வளவு மிக உயர்ந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க, ஆனா அங்க கொஞ்சம் கூட கர்வம் அப்படிங்கறத இல்லை. அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரியப்படுறார். கிருஷ்ணருடைய மனோபாவங்களை படிக்கிறேன், தொடர்ந்து படிச்சுட்டே போலாம். முன்னுக்கு பின் முரணான பரஸ்பர குணங்கள் அனைத்திற்கும் நான் எவ்வாறு ஆசிரயமாக உள்ளேனோ அதே போல ராதையின் அன்பு எப்போதும் அதே போன்ற முரண்பாடுகளால் நிறைந்துள்ளது. ராதையின் அன்பு எங்கும் வீற்றுள்ளது, விரிவடைவதற்கு இடமே இல்லை, இருப்பினும் அது ஒவ்வொரு கணமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ராதா பிரணய மகிமா, அதான் கிருஷ்ணர் நினைக்கிறார். அவளது அன்பை காட்டிலும் சிறந்தது என்பது நிச்சயம் எதுவும் இல்லை, ஆயினும் அவளது அன்பு கர்வமின்றி காணப்படுகிறது, அதுவே அவளது பெருந்தன்மையின் அறிகுறியாகும். அவளது அன்பை காட்டிலும் தூய்மையானது எதுவும் இல்லை, ஆயினும் அதை நடத்தை எப்போதும் தவறு செய்வதாகவும் வக்கிரமானதாகவும் உள்ளது. அதாவது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட குணங்கள் இருக்கு. மிகச் சிறந்ததாக ஒன்று இருக்கும் பட்சத்தில் அங்க கர்வம் இருக்கணும், சரியா? ராதையினுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா மிகச் சிறந்ததாக இருக்கு, ஆனா அதே நேரத்தில் கர்வம் இல்லாமலும் இருக்கு. பிரணய மகிமா, இதுதான் பிரணய மகிமா. ராதையா பிரணய மகிமா என்னன்னா இதுதான். ஒரே நேரத்தில் மிகச் சிறந்ததாகவும் இருக்கு, கர்வம் இல்லாமலும் இருக்கு. அடுத்து என்ன வருதுன்னா சுநிர்மல, ராதையினுடைய அன்பு தூய்மையானது, ரொம்ப தூய்மையானது. அதை காட்டும் தூய்மையானது எதுவுமே கிடையாது. பொதுவாக தூய்மையானது அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அதில் எந்த ஒரு தவறு இருக்கக்கூடாது, கபடம் வக்ரம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் ராதையினுடைய பிரணய, அவங்களுடைய பிரணய மகிமா எப்படி இருக்குன்னா ஒரே நேரத்தில் மிக மிக தூய்மையானதாகவும் இருக்கு, அதே நேரத்தில் இது வக்ரமானதாகவும் தவறு செய்யக்கூடியதாகவும் இருக்கு. கிருஷ்ணர் அடையறதுக்காக சில நேரத்தில் வக்ரமான எண்ணங்களை ராதாராணி வெளிப்படுத்துவாங்க, அதனால அது தூய்மையானது, அதே நேரத்தில் வக்ரமானது, அது முரண்பாடுடைய குணங்களை கொண்டதாக இருக்கு. இதுதான் பிரணய மகிமா. ரூபகோஸ்வாமி தானகேலி கௌமுடியில எழுதுறார், அசுரன் முரணின் எதிரியான கிருஷ்ணருக்கான ராதையின் அன்பிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். முராரி முராரி கிருஷ்ணன் அவங்களுடைய அன்பிற்கு பாத்திரமா இருக்கக்கூடிய அவருக்கான ராதையோட அன்பிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அந்த அன்பு எங்கும் பரவியுள்ள போதிலும் அது ஒவ்வொரு கணமும் அதிகரித்து கொண்டுள்ளது. இது முக்கியமானதாக இருப்பினும் கர்வமற்றதாக உள்ளது, தூய்மையானதாக இருப்பினும் எப்போதும் குழப்பமான கபடத்தனத்துடன் உள்ளது. தூய்மையும் கபடமும் ஒன்றா போக முடியாது. மிகச்சிறந்ததும் கர்வமும் கர்வமின்மையும் ஒன்றா போக முடியாது, ஆனால் அது எல்லாமே ஒன்றா போகுது ராதையினுடைய பிரேமையினால. ஸ்ரீ ராதிகாவே அந்த அன்பின் பரம ஆசிரயமாவார், நானோ அதன் விஷயம் மட்டுமே. அன்பிற்கு பாத்திரமானவற்றினால் அடையப்படும் ஆனந்தத்தினை நான் சுவைக்கின்றேன். ஒரு விஷயாவாக இருந்து அவர் என்ன அன்பை சுவைக்க முடியுமோ அதை சுவைக்கிறேன். ஆனால் அந்த அன்பின் ஆசிரயமாக இருக்கும் ராதையின் இன்பம் கோடி மடங்கு அதிகமானதாக உள்ளது. அந்த ஆசிரயத்தினால் அனுபவிக்கப்படும் இன்பத்தை சுவைப்பதற்கு எனது மனம் அலைகின்றது. ஆயினும் எனது மிகச்சிறந்த முயற்சிகளுக்கு பின்னரும் என்னால் அதனை சுவைக்க முடியவில்லை. நான் அதனை எவ்வாறு சுவைக்க முடியும்? ஏதேனும் ஒரு நேரத்தில் அந்த அன்பின் ஆசிரயமாக நான் மாறினால் மட்டுமே என்னால் அந்த இன்பத்தினை சுவைக்க முடியும். இது ஸ்ரீ ராதைய பிரணய மகிமா கீதுருஷா வானேவ. ராதையினுடைய பிரணய மகிமா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப அந்த அன்பை சுவைப்பதற்கு அவர் ஆர்வம் காண்றார். அந்த ஆர்வத்தினால அவருடைய இதயத்துல அது அதிகமா எரியுதான். அந்த அது அவருடைய ஒரு விருப்பமாக இருந்தது. அடுத்த விருப்பம், கிருஷ்ணர் பார்க்கிறார் தன்னுடைய அழகை. கிருஷ்ணரே பார்க்கிறார் அந்த அழகை பார்த்து இவ்வளோ அழகா இருக்கு, நான் இவ்வளோ அழகா இருக்கேன், இந்த அழகுக்கு எல்லையே இல்லை, பூர்ணமா இருக்கு. இந்த மூ உலகத்தில் இருக்க யாருமே இந்த மாதிரியான அழகை பண்ண முடியாது, அழகோட இருக்க முடியாது. இப்ப ஒரு அழகான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது வரலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அழகான பொருள்களில் ஒன்றாக மக்கள் வந்து தாஜ்மஹாலை நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தாஜ்மஹால் ஒரு அழகான பொருள்னு நினைக்கிறாங்க. உங்களை யாராவது தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? போட்டோல பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் போட்டோல பார்த்துருக்கீங்க? பார்க்காதவங்க இருக்கவே முடியாது உலகத்தில் ஏறக்குறைய, சரியா? இப்ப நேரில் போய் ரெண்டு பேர் பார்த்துருக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டோல பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்க. போட்டோல பார்த்துருக்கிறீங்க, அப்புறம் ஏன் நேரில் போய் பார்த்தீங்க? போட்டோல பார்த்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு நேரில் போய் பார்த்தீங்க? இல்ல, மக்கள் எல்லாரும் போட்டோல பார்த்துட்டு அப்புறம் ஏன் நேரில் போய் பார்க்கறாங்க? நேரில் பார்த்தாதான் அதனுடைய அழகை வந்து முழுமையா பார்க்க முடியும். சோ இப்ப என்னன்னா, கிருஷ்ணர் தன்னோட அழக அந்த போட்டோல நீங்க பாக்குற மாதிரி கண்ணாடியில பாக்குறார். ஆனா அது பூர்ணமானதா இருக்காது. எது தாப்புல இருந்து அந்த அழகை பார்த்தா அது ஒப்பிட இயலாததா இருக்கும், சரியா? அப்ப அந்த எதிர்த்தாப்புல நின்று பாக்குறது அப்படிங்கறது ராதாராணி பாக்குறாங்க. கிருஷ்ணருடைய சொந்த அழக கிருஷ்ணரால ரசிக்க முடியாது, அவரால் முடியல. அவருடைய சொந்த அழக அவரால் ரசிக்க முடியல. ஆனா அந்த அழக ராதாராணி எதிர்த்தாப்புல நின்று ரசிக்கிறாங்க. கிருஷ்ணரை பார்க்கறதுனால வரக்கூடிய சுவைய கிருஷ்ணர் நினைக்கிறார், தனது பிரேமையின் பலத்தினால் ராதிகா மட்டுமே எனது இனிமையின் அமிர்தத்தை முழுமையாக சுவைக்கின்றாள். ராதையின் பிரேமை கண்ணாடியை போன்று தூய்மையானதாக உள்ளதும் உள்ள போதிலும் அதன் தூய்மை ஒவ்வொரு கணமும் அதிகரிக்கும். ராதாராணியினுடைய பிரேமை அந்த அது அதிகரிச்சுட்டே போகுது. கிருஷ்ணர் பார்த்தா கூட அந்த கிருஷ்ணருடைய பிரேமையும் அதிகரிச்சுட்டே போகுது. ராதையினுடைய பிரேமை அதிகரிச்சுட்டே போகுது, கிருஷ்ணருடைய இனிமை அதிகரிச்சுட்டே போகுது. கிருஷ்ணர் அவ்வளோ இனிமையானவர், அந்த இனிமையை கிரகிக்கக்கூடிய ராதையினுடைய சக்தி அவ்வளவு அற்புதமானது, அதாவது அவங்களுடைய பிரேமை. அப்ப இந்த இனிமையும் அதிகரிச்சுட்டே போகுது. அந்த கிருஷ்ணர்கிட்ட இனிமை அதிகரிச்சுட்டே போகுது, ராதாராணி கிட்ட அந்த இனிமையை கிரகிக்கக்கூடிய சக்தி அதிகரிச்சுட்டே போகுது. ரெண்டுத்துக்கும் நடுவில் போட்டி இருந்துட்டே இருக்கு. புரியுதா? கிருஷ்ணர் எந்த அளவு அவர் தன்னுடைய இனிமையை அதிகரிச்சுட்டே போறார், ராதாராணி அந்த இனிமையை கிரகிக்கிற மாதிரி புத்தம் புது அழகோட அவங்க அதை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய இனிமைக்கும் ராதாராணியுடைய அன்பிற்கும் இடையில் தொடர்ந்து போட்டி உள்ளது. இந்த இரண்டுமே தொடர்ந்து அதிகரித்து கொண்டுள்ளன. ரெண்டுக்குமே தோல்வினா என்னன்னு தெரியல. தோல்வியே கிடையாது, எதுக்குமே தோல்வி இருக்க முடியாது. என்னுடைய இனிமை எப்போதும் புத்தம் புதியதாக உள்ளது. பக்தர்கள் அதனை தத்தமது சொந்த அன்பிற்கு ஏற்ப சுவைக்கின்றனர். ஒவ்வொருத்தவங்களுக்கு எந்தெந்த கிருஷ்ணருடைய இனிமை எப்பவுமே புத்தம் புதுசா இருக்கு, ஒவ்வொருத்தரும் சுவைச்சிருக்காங்க, எல்லாருமே சுவைக்கிறாங்க கிருஷ்ணருடைய இனிமைய. ஆனா கிருஷ்ணர் சொல்றார், எனது இனிமையை நான் கண்ணாடியில் பார்க்கும் போது அதனை சுவைப்பதற்கு பேராவல் கொள்கிறேன், ஆயினும் அது எனக்கு சாத்தியமாவதில்லை. ஏன் சாத்தியமாவதில்லை? எய்தாப்புல நின்னாதான் சாத்தியமாகும். அதனை சுவைப்பதற்கான வழியை பற்றி நான் ஆழ்ந்து யோசித்தால் நான் ராதையின் ஸ்தானத்திற்கு ஏங்குவதை காண்கிறேன். எளிமை. அதாவது முன்ன நின்று பார்த்தாதான் புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணருடைய அந்த இனிமை என்னங்கிறது. கிருஷ்ணருடையது ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு இனிமையா இருக்கு அதை அடுத்து வெளிப்படுத்தப்படுது. ரூபகோஸ்வாமி லலித மாதவத்துல இதை சொல்றார், மிக அதிகமான, அதாவது கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றத ரூபகோஸ்வாமி வெளிப்படுத்துறார், மிக அதிகமான இனிமையினை என்னை விட அதிகமாக யாரால் வெளிப்படுத்த முடியும்? நிச்சயமா முடியாது. கிருஷ்ணரை காட்டிலும் யாருமே இனிமையானவர்களாக இருக்க முடியாது. அந்த இனிமை இதற்கு முன் ஒருபோதும் அனுபவிக்கப்படாததாக உள்ளது. அது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. ஐயகோ, அந்த அழகை கண்டு எனது மனமும் மயங்குகின்றதே. அதனை ஸ்ரீமதி ராதாராணி போன்று அனுபவிப்பதற்கு நான் கட்டுக்கடங்காத ஆவல் கொண்டுள்ளேன். கிருஷ்ணருடையது ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு இனிமையா இருக்குன்னா நம்ம பார்க்கலாம். வல்லபாச்சாரியர் மதுராஷ்டகத்துல எழுதியிருக்காரு எப்படி கிருஷ்ணரை பற்றியது எல்லாமே இனிமையாக இருக்குன்னு. கிருஷ்ணருடைய குரல் ரொம்ப இனிமையானதா இருக்கு, அவருடைய குழலோசை ரொம்ப இனிமையானதா இருக்கு, அதனால எல்லாரும் கவரப்படுறாங்க. அந்த இனிமையை சுவைக்கிறதுக்கு அவரே முயற்சி பண்றாருன்னு சொல்லப்படுது. அந்த இனிமையோட அமிர்தத்தை யாரு சுவைக்கிறாங்களோ அவங்களுடைய தாகம் முடியவே முடியாது. பொதுவா தண்ணி தாகமா இருக்குன்னா குடிச்சோம் அப்படின்னா தாகம் அடங்கணும். ஆனா கிருஷ்ணருடைய இனிமையினுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அதை சுவைக்கும் போது தாகம் இன்னும் அதிகரிக்குதான். இதுதான் அந்த ஸ்வாத்யா ஏனாத்புத மதுரிமா கீதுஷோ வா மதியா, அந்த இனிமை ராதை எத்தகைய இனிமையை அனுபவிக்கிறாங்களோ அந்த இனிமையினுடைய தன்மை இதெல்லாம். அந்த இனிமையுடைய தன்மை என்னன்னா தாகமா இருக்கு சுவைக்கிறோம், தாகம் தணியறதுக்கு பதில தாகம் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும்னு சொல்லப்படுது. அப்படி தாகம் அதிகரிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, யாருக்கு தாகம் அனுபவிச்சதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிப்பாங்க. தாகம் அடங்காததுனால அந்த இனிமையை சுவைக்கிறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ எல்லாத்தையுமே திட்டுறாங்க. பாகவதத்துல நம்ம பார்க்கிறோம் கோபியர்கள் கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து அவங்களால பார்க்க முடியல, அந்த இமைகள் வந்து மூடுது. இமைகள் மூடுறத நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டே இருக்கிறோம், அப்போதைக்கு நமக்கு தெரியாமலே இமைகள் எல்லாம் மூடுது, அனிச்ச செயல்னு சொல்லுவோம். நம்மளுடைய விருப்பம் இல்லாமலேயே அந்த இமைகள் மூடிக்கிட்டு இருக்க, அந்த மூடுற அந்த கண நேரத்தில் கிருஷ்ணருடைய பார்வை மறைஞ்சிடுதான். கிருஷ்ணரை பார்த்துட்டு அந்த கிருஷ்ணருடைய இனிமையை அவங்க கிரகிச்சுட்டு இருக்கும்போது அந்த கண நேரம் அவங்களுக்கு ரொம்ப தாழ முடியாததா இருக்கு. அதனால பிரம்மதேவரை திட்டுறாங்க, என்ன நீ படைக்க தெரியாம படைச்சிருக்கிற, கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய தெரியல, உன வந்து படைக்கிறதுக்கு வேலை கொடுத்தாங்க, எங்களுக்கு கண்ணை படைச்சிருக்கிற, ஆனா இந்த கண்ணை படைச்சிட்டு இதை சிமிட்டுற மாதிரி படைச்சு வச்சிருக்கிற. அதனால கிருஷ்ணருடைய இனிமையை கிரகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து அனுபவம் இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. கிருஷ்ணரை அழகு சரி, அவரு உண்மையில சொல்லப்போனா பிரம்மா என்ன பண்ணிருக்கணும், கிருஷ்ணரோட அழக சுவைக்கிறதுக்கு எங்களுக்கு கோடிக்கணக்கான கண்களை கொடுத்துருக்கணும். சில நேரத்தில் மக்கள் அதை உணர்றது உண்டு, சில விஷயங்களை பார்க்கும்போது டே எவ்வளோ கிலோ, அதான் கண் இருக்கிறது ரெண்டு தான் நமக்கு, கண்ணை திறந்துக்கிட்டு பார்ப்பாங்க, அதாவது அது அதை இன்னும் ஆழமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில். அப்ப இந்த கோபியர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கிருஷ்ணருடைய இனிமை அவருடைய பேரழகு எப்படிப்பட்டதா இருக்குன்னா கோடிக்கணக்கான கண் இருக்கணும்னு தோணுது. இந்த பிரம்மா ஒழுங்கா கோடிக்கணக்கான கண்ணு கொடுத்துருக்கணும். அதுதான் கொடுக்கல, கொடுத்ததே ரெண்டே ரெண்டு. அந்த ரெண்டையும் மினுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறான். இது என்னது, இது வேலை, கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை அவங்க முட்டாளா கருதுறாங்க. பாகவதத்துல 10வது அத்தியாயத்துல கோபியர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணரே தாங்கள் பகல் நேரத்தில் காட்டிற்கு செல்லும் போது அழகிய சுருண்ட கேசத்தினால் சூழப்பட்ட தங்களது இனிமையான திருமுகத்தினை எங்களால் காண முடிவதில்லை. அத்தகு அரைநொடி பொழுதானது ஒரு முழு யுகம் போல தோன்றுகிறது. மேலும் உங்களை காண்பதற்கு நாங்கள் உபயோகிக்கும் கண்களில் இமைகளில் இமைகளை வைத்துள்ள படைப்பாளியை நாங்கள் வெறும் முட்டாளாக கருதுகிறோம். அடுத்தது பாகவதத்தில் இன்னொரு இடத்துல, அதாவது இன்னொரு இடத்துல வருது. இது குருக்ஷேத்திரத்தில் கோபியர்கள் போய் கிருஷ்ணரை தரிசிக்கும் போது அப்போ வரக்கூடிய கோபியர்கள் தங்களது பிரியமான கிருஷ்ணரை நீண்ட பிரிவுக்கு பிறகு குருக்ஷேத்திரத்தில் கண்டனர். அவர்கள் தங்களது கண்களின் மூலமாக அவரை கைப்பற்றி தங்களது இதயத்தினுள் அரவணைத்தனர். பக்குவமான யோகிகளாலும் அடையப்படாத ஆழமான ஆனந்தத்தினை அவர்கள் அடைந்தனர். அவர்களது பார்வைக்கு தடங்கள் செய்யும் இமைகளை படைத்ததற்காக கோபியர்கள் படைப்பாளியை சபித்தனர். சாபம் விடுறாங்க. நம்ம ஊர்ல என்னத்தரா பண்ணுவாங்க மக்கள். ஒருத்தர் சொன்னார், உண்மையில் நடந்தது அவருடைய வாழ்க்கையில், அவரு ஒரு 4 நாளோ 5 நாளோ நடந்து போய் திருப்பதி பாலாஜியை தரிசிக்கிறதுக்கு போனாராம். அவர் போகும்போது கியூஎஸ் நின்றுட்டே இருந்தார். அப்படியே இப்படி அப்படி எக்கி எக்கி ஏதோ தெரியுதா தெரியுதா தெரிய பார்த்துட்டு இருந்தேன். முன்ன போனறையும் ஒரு சனம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணா ஜருகண்டின்னு சொல்லி தள்ளி விட்டான். அவ்வளோதான், ஜருகண்டி ஜருகண்டின்னு சொல்லி பொம்முன்னு தள்ளி விட்டான். ஐயோ நான் பெருமாளையே பார்க்கல, போனேன் நான், அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நடந்து போனேன், பெருமாளையே பார்க்கல அப்படின்னு. ஏன் மக்கள் இந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கிருஷ்ணர் முன்னாடி போய் கண்ணை மூடிக்கிறாங்க. அதை சொல்ல வர மூடிக்கிறாங்க. ஆனால் கோபியர்கள் அந்த சன நேரம் மூடுறதை வந்து அதுக்காக படைப்பாளியை திட்டுறாங்க. ஏன்னா கிருஷ்ணருடைய அழகு, அதன் கண்ணை திறந்து பாருங்க, அது என்ன கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க. மக்கள் நினைக்கிறான் கண்ணை மூடி அந்த அதை வந்து நான் என்னோட இதயத்துக்குள்ளார கொண்டு வர போறேன்னு. கண்ணை திறந்து இதயத்துக்குள்ளார கொண்டு வரது பாருங்க, ஏன் கண்ணை மூடி இதயத்துக்குள்ளார கொண்டு வரணும். கண்ணை மூட வச்சதுக்காக பிரம்மதேவ சபிக்கிறாங்க இவங்க. இப்போ என்னன்னா, அப்ப என்ன ஆகுது, கண்களுக்கு பரிபூர்ண பக்குவம் அப்படிங்கிறது கிருஷ்ணரை பார்க்கறது தான். அதனால யாரெல்லாம் கிருஷ்ணரை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பேரதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இத கோபியர்கள் இதர சாஸ்திரங்களையும் கிருஷ்ணரை காண்பது அப்படிங்கிறது பேரதிர்ஷ்டம், அதுக்கு சாஸ்திரங்கள்லேருந்து உதாரணம் கொடுக்குறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. மதுராவினுடைய பெண்கள் சொல்கிறாங்க, கோபியர்கள் என்ன தவங்களை செய்திருக்க வேண்டும், அவர்கள் தங்களது கண்களை கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரது திருமேனியின் அமிர்தத்தை எப்போதும் குடிக்கின்றனர். அவரது திருமேனியானது அன்பின் சாரமாகும், அதற்கு சமமானதோ உயர்ந்ததோ ஏதுமில்லை. அழகு புகழ் ஐஸ்வர்யத்தின் இருப்பிடம் அந்த அன்பு மட்டுமே. அது தன்னில் பக்குவமானது, என்றும் புதுமையானது, அரிதாக அடையப்படக்கூடியது. கிருஷ்ணரோட அழகை பார்த்து ஒரு விதத்தில் அவங்களாம் எவ்வளோ பாக்கியம் செஞ்சவங்க, தொடர்ந்து அந்த அழகை பருகி கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவங்க மதுராவாசிகள் யோசிச்சு பார்க்குறாங்க. இதனுடைய இனிமை எப்படிப்பட்டது தெரியுங்களா, கிருஷ்ணருடைய இனிமை இப்படி. இது இதெல்லாம் இனிமை, கிருஷ்ணருடைய இனிமையினுடைய சுபாவத்தை இப்போ பார்த்துட்டுருக்கோம். இது 2வது காரணத்தில் இருக்கும். இதனுடைய சுபாவம் ஒன்று என்னென்னா, இது எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்குது, கண்ணு எவ்வளவு கண் இருந்தாலும் சிமிட்டாகவும் பார்த்துட்டுருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த இனிமையை பற்றி கேட்டாலே, இந்த இனிமையான விஷயத்தை கேட்கறதுலையே ஒருத்தருடைய மனம் வந்து பயங்கரமாக சஞ்சலம் அடையுது. கிருஷ்ணருடைய இனிமை ஒருத்தருடைய மனதை ஸ்திரமற்றதாக்குது. நான் பார்க்குறோம் என்ன சொல்லப்படுதுன்னா, சில இடங்களில் கிருஷ்ணருடைய அந்த ஷியாமசுந்தர ரூபம், அந்த ஷியாம வர்ணம், அந்த ஷியாம வர்ணத்தை தமால மரத்தில் பார்க்கும்போது ராதாராணி இது கிருஷ்ணா நினச்சி கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மூங்கில் மரமெல்லாம் சில நேரத்தில் காட்டில் காத்தடிச்சதுன்னா ஒராசம், அந்த மூங்கில் ஒராசுறதுனால வரக்கூடிய சத்தம், கிருஷ்ணர் புல்லாங்குழல ஊத ஆரம்பிச்சிட்டாரன்னு சொல்லிட்டு ராதாராணி அப்படியே பறக்குறாங்களாம். அதாவது அந்த சப்தங்கள், அந்த ஒரு சின்ன சப்தம், அந்த சின்ன ஒரு நிறம், கிருஷ்ணருடைய இனிமையோடு தொடர்புடையது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கிடைச்சா கூட அது ஒருத்தருடைய மனதை வந்து அந்த அளவுக்கு சஞ்சலமாக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இது அவருடைய இனிமை, அவருடைய இனிமைக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். இப்போ மூன்றாவது விளக்கம், மூன்றாவது விளக்கத்திற்கு தான் ஆக்சுவலி இது மொத்தமே எல்லாமே ரகசியமானது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல அவர் குறிப்பாக, இந்த இடத்துல அவர் குறிப்பாக சொல்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இந்த ரச சித்தாந்தம் மிக மிக ஆழமானதாகும். ஸ்வரூப் தாமோதரர் மட்டுமே இது குறித்து மிகவும் அறிந்தவராவார். இதை அறிந்ததாக கூறுவோர் அவரிடமிருந்துதான் இதனை கேட்டிருக்க வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிக நெருங்கிய சகா அவரே ஆவார். இதை சொல்லிட்டு அடுத்த காரணத்துக்கு முன்ன போறார். அதுக்கு முன்னாடி அவர் இந்த கோபியர்களுடைய பிரேமை எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். கோபியர்களின் பிரேமையானது ரூடபாவ என்று அழைக்கப்படுகிறது. இது தூய்மையானதும் களங்கமற்றதுமாகும். இதில் கொஞ்சம் கூட காமம் இல்லை. கோபியர்களுடைய பிரேமையை பார்க்கும்போது சாதாரண ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் சொல்றார், தங்கமும் இரும்பும் எப்படி வெவ்வேறு சொரூபத்தை கொண்டதோ அதே மாதிரி காமமும் பிரேமையும் வெவ்வேறு லட்சணங்களை கொண்டது. ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்ச தாரே பலி காம், கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி ஈச்ச தாரே பிரேம நாம். ஒருவருடைய சொந்த புலன்களை திருப்தி செய்யறதுக்கான ஆசை அது காமன்னு சொல்லப்படுது. கிருஷ்ணருடைய புலன்களை திருப்தி செய்வதற்கான விருப்பம் பிரேமைன்னு சொல்லப்படுது. அதாவது இது இப்ப மூணாவது காரணத்துக்குள்ளார போக இருக்கிறோம், அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை பற்றி. இதுல அவங்களுடைய பிரேமை எப்படிப்பட்டதுன்னா, தனிப்பட்ட ரீதியில் அவங்க எந்த ஒரு ஆனந்தத்தையும் கிருஷ்ணர்ட்டிருந்து விரும்புறதே கிடையாது. அவங்களுடைய விருப்பம் கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது தான். எந்த ஒரு இன்பத்தையும் கோபியர்கள் விரும்புறது கிடையாது. ஆனால் அந்த இன்பம் அவங்களுக்கு தானாக கிடைக்குது. தனிப்பட்ட எந்த இன்பத்தையும் அவங்க விரும்புறது கிடையாது, தானாக வருது அந்த இன்பம். அப்படி தானாக வரக்கூடிய இன்பமானது அவ்வளவு அதிகமாக இருக்கு. கோபியர்கள் கிருஷ்ணரை தான் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தங்களுக்குன்னு எந்த ஒரு இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அவங்க விரும்புறது கிடையாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா நம்மளும் இன்பம் அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஒரே நோக்கம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு தூய்மையான விருப்பத்தோட கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுனால, கிருஷ்ணர் திருப்தி அடைகிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ஆனந்தமானது கிருஷ்ணர் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் அதிகமாக வருது. இது கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் இருக்கிறாங்க கோபியர்கள். கோபியர்கள் எந்த ஒரு ஆனந்தத்தையும் விரும்பாம கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. அதனால கிருஷ்ணர் ஆனந்தம் அடைகிறார். ஆனா கிருஷ்ணர் ஆனந்தம் அடைகிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுனால இவங்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தோன்றக்கூடிய அந்த ஆனந்தமானது கிருஷ்ணரால் அடையக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமானதாக இருக்கு. இதைத்தான் அடுத்தடுத்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்குறார். காமத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா சொந்த புலன்களை அனுபவிக்கிறது. பிரேமையினுடைய தாத்பரியம் கிருஷ்ணருக்கு இன்பம் அளிக்கிறது. இதுதான் காமத்தினுடைய தாத்பரியம் என்ன, நான் அனுபவிக்கணும். யாருமே வந்து அதாவது காமத்தினுடைய தாத்பரியம் எனக்கு அனுபவம் கிடைக்கிறது, என்னுடைய அனுபவத்துக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது அது காமமாகும். கிருஷ்ணருடைய அனுபவத்துக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது அது பிரேமையாகும். அடிப்படை வித்தியாசம் இதுதான். அதனாலையும் இன்பம் அடைகிறாங்க கோபியர்கள் கிருஷ்ணர் திருப்திப்படுத்துறதுனால. ஆனால் எந்த நேரத்தையும் அவங்க தன்னை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற இன்பம் அந்த விருப்பம் இல்லாதவர்களாக சொல்லப்படுறாங்க. அவங்களுடைய பிரேமை எப்படிப்பட்டதுன்னா லோக தர்ம. லோக தர்மனா என்ன? மக்கள் லோகத்தில் சராசரியாக பின்பற்றக்கூடிய தர்மங்கள். வேத தர்ம, தேக தர்ம, கர்ம, லஜ்ஜ, தைரிய, தேக சுக, ஆத்ம சுக எல்லாத்தையும் அவங்க துறக்கிறாங்க. சமுதாய பழக்கங்கள், சாஸ்திர விதிகள், உடலின் தேவைகள், பலநோக்கு செயல்கள், வெக்கம், பொறுமை, உடல் சுகம், ஆத்ம சுகம், வர்ணாசிரம தர்மத்தின் பாதை, இது எல்லாத்தையும் விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் கோபியர்கள் இது எல்லாத்தையும் திறந்தாங்க, அவங்க குடும்பத்தையும் திறந்தாங்க, எல்லாத்தையும் திறந்தாங்க. வெக்கம், மானம் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக திறக்கிறாங்க. கிருஷ்ணருடைய சேவைக்காக அவங்க அது எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க. இதுதான் கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய திடமான பிரேமைன்னு சொல்லப்படுது. இதில் கொஞ்சம் கூட காமத்தினுடைய சாயலே இல்லை. காமத்திற்கும் பிரேமத்திற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. காமமானது அடர்ந்த இருட்டை போன்றது, பிரேமையானது பிரகாசமான சூரியனை போன்றது. எப்படி கோபியர்களுடைய உறவானது கிருஷ்ணருடைய இன்பத்திற்காக மட்டுமே இருந்ததாக சொல்லப்படுது. நம்ம பார்க்கிறோம், கிருஷ்ணர் அவருடைய தாமரை திருவடிகள் ரொம்ப மென்மையாக இருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருவடிகளுக்கு, அந்த திருவடிகளை எடுத்து தங்களுடைய மார்பகத்தில் வைக்கும்போது அது கிருஷ்ணருக்கு கனமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவர்களுடைய எண்ணம். அதனால கவனமாக வைக்கிறாங்க. காட்டு வழியாக போகும்போது அந்த கூழாங்கல்லாம் கிருஷ்ணருடைய பாதத்தை எப்படி கஷ்டப்படுத்துமேன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் சாஸ்திரத்தில் பாகவதத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் தங்களுடைய சொந்த இன்ப துன்பத்தை பற்றி பொருட்படுத்ததே கிடையாது. கிருஷ்ணருக்கு எப்படி இன்பத்தை கொடுக்கறதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம கூட பார்க்கலாம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு நிகழ்ச்சி, கிருஷ்ணருக்கு தலைவலி நிறையும், தங்களுடைய பாத தூசிகளை எடுத்து கொடுக்கணுமா, எடுத்துட்டு போங்க, நாங்கள் நரகத்தில் போனால் பரவாயில்ல, கிருஷ்ணர் வந்து எந்த விதத்துலையும் துன்பப்படக்கூடாது. இதுதான் கோபியர்களுடைய பிரேமை. அந்த பிரேமையினால் அவங்க அடையக்கூடிய இன்பத்தை பற்றி தான் இங்கே வருது. அவங்க கிருஷ்ணருக்கு இன்பம் அளிக்கிறது மட்டும்தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணருக்காக எல்லாத்தையுமே துறக்கிறாங்க. கிருஷ்ணரே அவங்ககிட்ட சொல்கிறார், எனது பிரியமான கோபியர்களே, சமுதாய கடமைகள், சாஸ்திர விதிகள், உங்களது உறவினர் எல்லாற்றையும் நீங்கள் எனக்காக தியாகம் செய்தீர்கள். என் மீதான உங்களது தியானத்தினை அதிகரிக்கவே நான் தங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டேன். நான் மறைந்தது உங்களுடைய நன்மைக்காகவே என்பதால் நீங்கள் என் மீது அதிருப்தி கொள்ளக்கூடாது. இது ராசல் இன்னைக்கு நடுவில் மறைஞ்சிட்டு திரும்பி வரும்போது கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அதாவது அவங்க கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் திறந்துடுறாங்க, எல்லாத்தையும் திறக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணருக்கு ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா, அவர் பொதுவாக சொல்கிறார், கிருஷ்ணர் பொதுவான ஒரு சட்டம் வச்சிருக்கார். என்ன சட்டம்? கீதையில் சொல்கிறார், ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம். யார் என்கிட்ட எப்படி சரணடைகிறாங்களோ, எப்படி அணுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பலன் அளிக்கிறேங்கிறார். ஆனால் கோபியர்கள்ட்ட கிருஷ்ணரால் அதை பண்ண முடியல, தோத்துறார். அவங்க அர்ப்பணிக்கக்கூடிய அன்பிற்கு பாத்திரமாக கிருஷ்ணரால் எதையுமே அர்ப்பணிக்க முடியல. கிருஷ்ணரே அதை ஒத்துக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், கோபியர்களே, தங்களுடைய களங்கமற்ற தொண்டிற்கான எனது நன்றி கடனை பிரம்மாவின் வாழ்நாள் முழுவதிலும் கூட என்னால் திருப்பிச் செலுத்த இயலாது. என்னுடனான உங்களது தொடர்பு பழிச்சொற்களுக்கு அப்பாற்பட்டவை. அறுப்பதற்கு கடினமான இல்லத்தின் முடிச்சுகள் எல்லாவற்றையும் வெட்டிவிட்டு நீங்கள் என்னை வழிபடுகிறீர்கள். எனவே தயவு செய்து உங்களுடைய பெருமை மிக்க செயல்களே உங்களை ஈடு செய்வதாகட்டும். அதாவது நீங்க பெருமை மிக்க செயல்கள் செய்றீங்க, உங்களுடைய அன்பு அதிகமா இருக்கு, இந்த அன்புக்கு நான் வந்து சமமான விதத்துல செய்யணுங்கிறது என்னுடைய தர்மம். நான் பொதுவா சொல்லியிருக்கேன், ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதேவ பஜாமியகம்னு. ஆனால் அது என்னால் முடியல, அதனால உங்களுடைய பெருமை மிக்க செயல்களே உங்களுக்கு ஈடு செய்வதாகட்டும் அப்படிங்கிற, அதுவே உங்களுக்கு, அதையே நீங்கள் வச்சுக்கோங்க பிரதிபலனா, ஏன்னா என்னால் எதுவும் கொடுக்க முடியாது. அப்போ எந்த அளவிற்கு கிருஷ்ணர் கோபியர்களுடைய அந்த இன்பத்தினாலையும் அன்பினாலையும் கவரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கோபியர்கள் நினைக்கிறாங்க, நான் இந்த உடலினை ஸ்ரீகிருஷ்ணருக்கு அர்ப்பணித்துள்ளேன், இதன் உரிமையாளர் அவரே, இது அவருக்கு இன்பத்தை கொடுக்கின்றது. கிருஷ்ணருக்கு இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த உடலை பார்ப்பதிலும் தொடுவதிலும் கிருஷ்ணர் இன்பத்தை காண்கிறார். கிருஷ்ணர் கோபியர்களுடைய உடலை பார்ப்பதிலும் கோபியர்களுடைய உடலை தொடுவதிலும் அவர் இன்பம் அடைகிறார். அதுக்காக தான் அவங்க தங்களுடைய உடலை தூய்மைப்படுத்துறாங்க, அதுக்காகவே தங்களுடைய உடலை அலங்கரிக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் கிருஷ்ணருக்காக செய்றாங்க. கிருஷ்ணர் ஆதி புராணத்துல அர்ஜுனன் கிட்ட சொல்றார், அர்ஜுனா, கோபியர்களை காட்டிலும் என்னுடைய ஆழமான அன்பிற்கு பாத்திரமானவர்கள் வேறு யாரும் இல்லை. அவர்கள் தங்களுடைய உடலை என்னுடையதாக கருதி அவற்றை தூய்மை செய்து அலங்கரித்தனர். அதுதான் கோபியர்களுடைய இந்த பாவமானது. இதுல இன்னொரு விசேஷம் சொல்லப்படுது. என்ன விசேஷம்? இது அறிவினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது. அறிவிற்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. இப்படி கிருஷ்ணரை அவங்க பார்க்கும்போது அவர்கள் எந்த இன்பத்தையும் விரும்பவில்லை என்ற போதிலும் கட்டுக்கடங்காத ஆனந்தத்தை அவர்கள் அடைகின்றனர். கோபியர்களை காண்பதால் ஸ்ரீகிருஷ்ணரால் பெறப்படும் இன்பத்தை காட்டிலும் அவர்கள் கோடி மடங்கு அதிக இன்பத்தை சுவைக்கின்றனர். அதனால இது ஒன்றுக்கொன்று விரோதமானதா இருக்கு. அவங்க இன்பத்தை விரும்புறது கிடையாது, இன்பத்தை சொந்த இன்பத்துல அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அவங்க கிருஷ்ணர் அனுபவிக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமான இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் விருத்த பாவம்னு சொல்லப்படுது, ஒன்றுக்கொன்று முரண்பாடு உடைய பாவங்கள். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிரியப்படுறது கிடையாது, இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சி அடைறாங்க. கோபியர்களுடைய மகிழ்ச்சி எதுல இருக்கு அப்படின்னா கிருஷ்ணருடைய மகிழ்ச்சியில இருக்கு. கோபியர்களை காணும் போது கிருஷ்ணரின் இன்பம் அதிகரிக்கின்றது, ஈடு இணையற்ற அவரது இனிமையும் அதிகரிக்கின்றது. கிருஷ்ணருடைய அழகு கோபியர்களுடைய அழகை பார்க்கையில் அதிகரிக்கின்றது. ஸ்ரீகிருஷ்ணரின் அழகை கோபியர்கள் எந்த அளவிற்கு அதிகமாக காண்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய அழகும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை எந்த அளவுக்கு பார்க்கிறாங்களோ இவங்களுடைய அழகு அதிகரிக்குது. இவங்களுடைய அழகை பார்க்கும்போது கிருஷ்ணருடைய அழகு அதிகரிக்குது, அதை பார்க்கும்போது இவங்களுடைய அழகு இன்னும் அதிகரிக்குது. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இவர்களுக்கு இடையில போட்டி நடைபெறுது. இந்த போட்டியில யாருக்கும் தோல்விங்கிறதே கிடையாது. அப்படி இருந்தா கூட கிருஷ்ணர் கோபியர்களின் அருகிலிருந்தும் கிருஷ்ணர் கோபியர்களின் அழகிலிருந்தும் நற்குணங்களிலிருந்தும் இன்பத்தை பெறுகிறார். மேலும் அவருடைய இன்பத்தை கோபியர்கள் காணும் போது அவர்களுடைய இன்பமும் அதிகரிக்கின்றது. இதனால இந்த காமம் அப்படிங்கிறது அங்க கிடையாது. அதுதான் அந்த கருத்து தான் இங்க சொல்றார். கோபியர்கள் கிருஷ்ணரோடு அனுபவிக்கக்கூடிய இன்பமானது முற்றிலும் காமத்திலிருந்து வேறுபட்டது. இது பிரேமையினுடைய இன்பம். காமத்தினுடைய தொடர்பு இங்க சற்றும் இல்லை. இங்க என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் சுயநலமற்ற பிரேமை காணப்படுகின்றதோ அப்போது அதுவே அதன் பண்பாகும். அதாவது பிரேமையினுடைய பண்பு சுயநலமற்றதாக இருக்கு. அன்பின் ஆசிரயம் அன்பிற்கான விஷயம் திருப்தி அடையும் போது திருப்தியை பெறுகிறது. அன்பினுடைய ஆசிரயம் என்னது? ராதாராணி கோபியர்கள் இவங்கெல்லாம் அன்பினுடைய ஆசிரயம். இவங்க அன்பிற்கான விஷயம் கிருஷ்ணர், அவர் திருப்தி அடையும் போது திருப்தியை பெறுகிறார். பிரேமையின் இன்பமானது அப்படி அவங்க திருப்தி அடையும் போது அவங்களுக்கு இன்பம் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த இன்பம் கூட கிருஷ்ணருடைய சேவைக்கு தடையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த இன்பம் வேண்டாங்கிறாங்க. அந்த இன்பம் அந்த பரவசத்து மேல கோபம் கொள்றாங்க. கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், கிருஷ்ணருக்கு சேவை பண்றது எதுக்காக சேவை பண்றோம்? கிருஷ்ணர் திருப்தி அடையணுங்கிறதுக்காக. அப்படி கிருஷ்ணர் திருப்தி அடையும் போது இங்க பரவசம் வருது. பரவசம் வரும்போது என்ன ஆகுது? சேவை கெட்டு போகுது. சேவை கெட்டு போகுதுன்னா என்ன பண்றாங்க? அந்த சேவைய அந்த பரவசத்தை திட்டாங்க. அந்த பரவசத்தின் மேல கோபம் கொள்கிறார்கள். இங்க தாருக்கனை பத்தி பக்தி ரசாமிரத சிந்துல சொல்றார். ஸ்ரீ தாருக்கன் பிரேமையின் பரவச உணர்ச்சிகளை அனுபவிக்கவில்லை, ஏனெனில் அவை அவரது அங்கங்களை விரைக்க செய்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாமரம் வீசும் அவரது சேவையை தடுக்கின்றன. பாருங்க, பிரேமையில ஸ்தம்பிச்சு போயிடும், அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டோம்னா எப்படி சாமரம் வீசுறது? சாமரம் வீச முடியாது. ஏதாவது காரியத்தை செய்ய முடியுமா? பிரேமையில ஸ்தம்பிச்சு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா சாத்தியம் இல்லை. அதனால அந்த பிரேமையின் மேல பக்தர்கள் கோபம் கொள்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தாமரை கண்களை கொண்ட ராதாராணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணரை பார்க்கிறாங்க. அப்படி அவங்க கிருஷ்ணரை பார்க்கறதுனால கிருஷ்ணர் சந்தோஷப்படுறார், ரைட்டா? இப்ப ராதாராணியோட கண்ணை பார்த்து கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடையும் போது ராதாராணி மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படி மகிழ்ச்சி அடைகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ணுல இருந்து தண்ணி தாரா தாரையா வருது. கண்ணுல இருந்து தண்ணி தாரா தாரையா வந்தா என்ன ஆகும்? அந்த கண்ணுடைய பார்வையானது கிருஷ்ணருக்கு தெரியாது, கிருஷ்ணரால ராதையோட கண்ணை பார்க்க முடியாது, தண்ணி வந்து மறைச்சிடுது. அப்ப இந்த கண்ணீரானது கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்கு தடையா இருக்கு. இந்த கண்ணீர் எனக்கு வேண்டாம், கோவிந்தனுடைய கோவிந்தனின் மீதான பார்வை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கண்ணீரை வேண்டாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்தர்கள் இந்த பக்தியினால பெறக்கூடிய இன்பத்துல ஐந்து விதமான முக்திகளை பத்தி சட்டை செய்யறது கூட இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அவங்க எப்பவுமே கிருஷ்ணர் மேல லயிச்சிருக்கணுங்கிறது மட்டும்தான் நினைக்கிறாங்க, எந்த ஒரு காரணமும் இல்லாது. அதுக்கு எந்த ஒரு இதுக்காக நான் இந்த பக்தி பண்றேன், இதுக்காக நான் அந்த பிரேமையில ஈடுபடுறோம், அது கிடையவே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தான் தடங்கள் இல்லாம போகக்கூடியது அந்த பிரேமையாக இருக்கு. அதனால அவங்களுக்கு அதுல வரக்கூடிய இன்பம் வேற எதுலையுமே இல்லாத இன்பமா இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது, எனக்கு சேவை, கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு சேவை செய்வதால் தங்களது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டுள்ள எனது பக்தர்கள் அத்தகைய சேவையினால் எளிதில் அடையப்படக்கூடிய நான்கு விதமான முக்தியை ஏற்பதில்லை. அவ்வாறு இருக்கையில் காலப்போக்கில் அழியக்கூடிய எந்த ஒரு இன்பத்தையும் அவர்கள் ஏன் ஏற்க வேண்டும்? எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அந்த இன்பம், அந்த சேவையே அவங்களுக்கு போதும். இன்பத்தை கூட எதிர்பார்க்கறது கிடையாது, அந்த சேவையே போதும். அந்த மாதிரி அவங்க சேவை பண்றாங்க. அப்படி சேவை பண்ணும்போது இயற்கையாகவே அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க கிருஷ்ணருக்கு எல்லாமா இருக்காங்க, கிருஷ்ணருடைய உதவியாளராக இருக்காங்க, கிருஷ்ணருடைய குருவாக செயல்படுறாங்க, கிருஷ்ணருடைய நண்பராக செயல்படுறாங்க, கிருஷ்ணருடைய மனைவியாக சேவை பண்ணுறாங்க, கிருஷ்ணருடைய பிரியமான சீடராக சேவை பண்ணுறாங்க, அந்தரங்க சேவர்களாக இருக்காங்க, தாசியர்களாக இருக்காங்க, இப்படி எல்லாமே கோபியர்கள் இருக்கிறார்கள். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார், பார்த்தனே, நான் உன்னிடம் உண்மையை கூறுகிறேன், கோபியர்களே எனது உதவியாளர்கள், குருமார்கள், சிஷ்யர்கள், சேவகர்கள், நண்பர்கள் மற்றும் மனைவியர் அவர்கள் என்னவாக இல்லை என்று நான் அறியேன். கிருஷ்ணர் தெரிய எல்லாமே அவங்க எனக்கு இருக்கிறாங்க, எல்லாமே பார்த்துக்கிறான். எப்படி பக்குவமா அவங்க கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. கோபியர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய அன்பு தொண்டு, என்னுடைய மனோபாவம் இதெல்லாம் தெரியும், வேற யாருக்கும் இது தெரியாதுங்கிறாரு கிருஷ்ணர். இவங்களுக்கு மத்தியில் ஸ்ரீமதி ராதாராணி உத்தமமானவர்களாக இருக்காங்க. ராதாராணியுடைய நற்குணம், அவங்களுடைய சௌபாகியம், அவங்க எல்லாத்துக்கும், அதனால அந்த காரணத்தினால மற்ற எல்லாரை காட்டிலும் அவங்க மிஞ்சியவர்களாக இருக்காங்க. ராதை எப்படி ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிரியமானவளோ அதே போன்று ராதா குண்டமும் பிரியமானது. எல்லா கோபியர்களிலும் அவள் மட்டுமே அவருக்கு மிக மிக பிரியமானவள். பத்மபுராணம் சொல்லுது. இப்படி ராதாராணியினுடைய பெருமைகள் நிறைய இருக்கு. இவங்க ராதாராணி, அந்த ராதாராணி தான் கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள். மற்ற கோபியர்கள் எல்லாரும் பார்த்தோம்னா ராதா கிருஷ்ணருடைய இன்பத்திற்கான கருவிகளாக செயல்படுறாங்க. அதான் நான் முன்னையே சொன்னேன் இந்த கருத்தை, கிருஷ்ணருக்கு எல்லா கோபியர்கள் எல்லாமே இருந்தா கூட அங்க ராதை இல்லைன்னா அங்க எந்த ஒரு விசேஷத்தன்மையும் அவருக்கு கிடையாது. அதுல அவருக்கு ஆர்வம் கிடையாது. அதனால எல்லாருமே ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு பாக்குறாங்க. அதனாலதான் கோபியர்கள பார்த்தோம்னா சகிகள், நித்திய சகி, பிராண சகி, பிரிய சகி, பரமபிரேஷ்ட சகி அப்படின்னு ஐந்து பிரிவுகள் சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே ராதாகிருஷ்ணருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான். அவங்க யாரும் நான் நேரடியா, அதாவது எல்லா எந்த கோபியர்களுமே கிருஷ்ணரை தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, கிருஷ்ணருக்கு இன்பம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுல கூட பார்த்தோம்னா யாருமே கிருஷ்ணருக்கு நான் இன்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, கிருஷ்ணருக்கு ராதாராணி இன்பத்தை கொடுக்கணும், அதுக்கு நான் உதவி செய்யறேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான பாவம், சித்தாந்தம். கௌடிய வைஷ்ணவர்கள் ராதாராணி மாதிரி கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு விரும்பல, அது கிடையாது. கௌடிய வைஷ்ணவருடைய குறிக்கோள் ராதா மாதிரி கிருஷ்ணருக்கு சேவை பண்றது கிடையாது. கௌடிய வைஷ்ணவர் குறிக்கோள் என்னன்னா ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. அதாவது ராதை கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவையில ராதாராணிக்கு உதவி பண்றது. ஸோ இதுதான் இத்தகைய இந்த மாதிரி, ஏன்னா ராதையினுடைய பிரேமை அவ்வளோ உயர்ந்தது. ராதையே கிருஷ்ணருடைய அன்பிற்கு துணைவியாவாள், அவளே அவரது உயிரின் செல்வமாவாள், அவளின்றி கோபியர்களால் அவருக்கு இன்பம் அளிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது, சைத்தன்ய மகாபிரபு அந்த மனோபாவத்தை எடுத்துக்கிறார். அதாவது அந்த இன்பம், ராதாராணி அடையக்கூடிய அந்த இன்பம் என்ன, இந்த இன்பம் நான் அடையக்கூடிய இன்பத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமானதாக இருக்கே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நினைக்கிறார். இதுதான் அவர் தோன்றதுக்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. எல்லா ரசங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இருந்தாலும் அவர் இந்த அன்பை சுவைப்பதற்காக வரார். ஸோ இந்த மூன்றையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ராதையினுடைய பிரேமை எப்படிப்பட்டது, அவங்களுடைய ரசம் உறவு எப்படிப்பட்டது, அவங்க அடையக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டது, இந்த மூன்றையும் தெரிந்து கொள்றதுக்காக கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக வருகிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறுபடி இன்னொரு இன்னும் கொஞ்சம் விளக்கத்தையும் தெரியப்படுத்துறார். என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி முன்னே சொன்ன இந்த விஷயத்தை இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள்ல இருந்து அப்படியே படிக்கலாம். இந்த சித்தாந்தங்கள் அனைத்தும் பொதுமக்களிடம் வெளிப்படுத்துவதற்கு உகந்தவை அல்ல. ஆனால் அவை வெளிப்படுத்தப்படாவிடில் யாரும் அவற்றை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே நான் அவற்றை குறிப்பிடுகிறேன், அவற்றின் சாரத்தினை மட்டுமே வெளிப்படுத்துகின்றேன். இதன் மூலமாக அவற்றை ரசிக பக்தர்கள் புரிந்து கொள்வார்கள், ஆனால் மூடர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது இங்கே அவர் சொல்லக்கூடிய தாத்பரியங்களை யார் ரசிக பக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும், முட்டாள்களால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றார். அதை சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றார். யாரொருவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவையும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவையும் தனது இதயத்தில் கைப்பற்றியுள்ளானோ அவன் இவ்வெல்லா தெய்வீக சித்தாந்தங்களையும் கேட்பதால் ஆனந்தமுடையவனாக ஆகிறான். இவ்வெல்லா சித்தாந்தங்களும் மாமரத்தில் புதிதாக முளைத்த இளம் கிளைகளைப் போன்றவை. அவை குயில்களை பிரதிபலிக்கும் பக்தர்களுக்கு எப்போதும் இன்பம் அளிப்பவை. ஆனா ஒட்டகத்தை போன்ற அபக்தர்கள் இந்த விஷயங்களினுள் பிரவேசிக்க முடியாது. எனவே எனது இதயத்தில் விசேஷமான ஆனந்தம் உள்ளது. அவங்களால உள்ளே நுழைய முடியாது, நான் ஏன் கஷ்டப்படணும், சந்தோஷமா இருக்கிறேங்கிறார். அவர்களை கண்ட பயத்தினால் நான் பேசுவதற்கு விரும்பவில்லை. முதல்ல இவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்னும் பட்சத்தில் மூவிலகிலும் அதை காட்டிலும் மகிழ்ச்சியானது என்ன இருக்க முடியும்? வேற என்ன எனக்கு வேணும்? அவங்களால ஒன்னும் புரியாது. நான் நான் எழுதி கொடுத்தாலும் அவனுக்கு ஒன்னும் புரியாது. அந்த ஒட்டகம் மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதனால நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அதை நினைச்சு அவங்களுக்கு புரியாதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுனால இவர் ரொம்ப சந்தோஷப்படுறதா சொல்றார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ். எனவே பக்தர்களை நமஸ்கரித்த பிறகு அவர்களின் திருப்திக்காக தயக்கமின்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய இந்த அவர் மனதில் நம்ம முதல்ல தாத்பரியங்கள்லாம் கொடுத்தார். அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத அதை கிருஷ்ணர் எப்படி உணர்றாருங்கிறத நேரடியாக இப்போ கிருஷ்ணருடைய இதயத்தில் அவர் என்ன விசாரிக்கிறாரோ அதை சொல்கிறார். கிருஷ்ணர் நினைக்கிறார், நான் பூரண ஆனந்தமுடையவன், எல்லா ரசங்களையும் முழுமையாக பெற்றவன் என்று ஒவ்வொருவரும் கூறுகின்றனர். எல்லா ரசமும் எங்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லா உலகமும் என்னிடமிருந்து ஆனந்தத்தினை பெறுகிறது. எனக்கு ஆனந்தம் கொடுப்பவர் யாரேனும் உள்ளரோ? என்னை விட 100 மடங்கு அதிகமான குணங்களை கொண்டவர் எனது மனதிற்கு இன்பத்தை வழங்க முடியும். என்னை காட்டிலும் அதிக தகுதியுடையவரை இவ்வுலகில் காண்பது அசாத்தியமாகும். ஆனால் எனக்கு இன்பத்தை வழங்கும் தன்மை ராதையிடம் மட்டும் இருப்பதாக நான் உணர்கின்றேன். என்னுடைய அழகு கோடி மன்மதன்களின் அழகினை தோற்கடிப்பதாக உள்ள போதிலும், அது இணையற்றதாகவும் வெல்ல இயலாததாகவும் உள்ள போதிலும், அது மூலகத்திற்கு மின்மமளிப்பதாக உள்ள போதிலும், ராதாராணியை காண்பது எனது கண்களுக்கு இன்பத்தை வழங்குகின்றது. கிருஷ்ணரை பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்குது. இது நல்லா கவனிங்க, கிருஷ்ணரை பார்க்கறது எல்லாத்துக்கும் இன்பத்தை கொடுக்குது, ராதாராணியை பார்க்கறது கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்குது. அப்படி ராதாராணியை பார்த்து கிருஷ்ணர் அடையக்கூடிய இன்பத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ராதாராணிக்கு அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமான இன்பத்தை கொடுக்குது. அந்த இன்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிருஷ்ணர் விரும்புகிறார். படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மறுபடியும் லாஸ்டாக படித்தது மறுபடியும் படிக்கிறேன். என்னுடைய அழகு கோடி மன்மதன்களின் அழகினை தோற்கடிப்பதாக உள்ள போதிலும், அது இணையற்றதாகவும் வெல்ல இயலாததாகவும் உள்ள போதிலும், மூ உலகத்திற்கும் இன்பமளிப்பதாக உள்ள போதிலும், ராதாராணியை காண்பது எனது கண்களுக்கு இன்பத்தை வழங்குகின்றது. சரி, ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு? எனது தெய்வீக புல்லாங்குழலின் கீதம் மூ உலகையும் கவர்கிறது. ஆனால் எனது காதுகள் ஸ்ரீமதி ராதாராணியின் இனிய வார்த்தைகளால் கவரப்படுகின்றன. அவங்க ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அந்த பேச்சு குரலானது என்னுடைய வேணுங்கானத்தையும் தோற்கடிக்குது. அதாவது அவருடைய புல்லாங்குழல் ஓசையானது எல்லாரையும் கவருது. ராதாராணி அப்படி பறந்துக்கிட்டு வராங்க, ஆனா அவங்களுடைய பேச்சை கேட்கும்போது அது கிருஷ்ணரே கவருது. என்னுடைய உடல் முழு படைப்பிற்கும் நறுமணத்தை வழங்குது. இங்க இருக்கக்கூடிய எல்லா நறுமணங்களும் கிருஷ்ணருடைய உடல்ல இருந்து வரக்கூடியதுதான். ஆனா ராதாராணியினுடைய அங்கத்தினுடைய நறுமணம் எனது மனதையும் இதயத்தையும் கவருகின்றது. என்னுடைய காரணத்தினால் முழு உலகமும் பலதரப்பட்ட சுவைகளில் நிரம்பியுள்ள போதிலும், நான் ஸ்ரீமதி ராதாராணியின் உதடுகளுடைய அமிர்த சுவையினால் வசப்படுத்தப்படுகின்றேன். என்னுடைய ஸ்பரிசம் கோட்டி சந்திரன்களை காட்டலும் குளிர்ச்சியாக உள்ள போதிலும், நான் ஸ்ரீமதி ராதகாவின் ஸ்பரிசத்தினால் புத்துணர்ச்சி பெறுகிறேன். இவ்வாறாக நான் மூ உலகின் மகிழ்ச்சிக்கும் மூலமாக உள்ள போதிலும், ஸ்ரீ ராதிகாவின் அழகும் குணங்களும் எனது உயிர் மூச்சாக உள்ளது. இவ்விதமாக ஸ்ரீமதி ராதாராணியின் மீதான எனது பிரியமான உணர்ச்சிகள் புரிந்து கொள்ளப்படலாம், இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். ஆனா இதுலேயும் சில முரண்பாடு இருக்கு. கிருஷ்ணன் நினைக்கிறார், சில முரண்பாடுகளை நான் காண்கிறேன். என்ன முரண்பாடு? இந்த கவனமாக கவனி. ஸ்ரீமதி ராதாராணியை நான் காணும்போது எனது கண்கள் பூரண திருப்தி அடைகின்றன. ஆனால் என்னை பார்ப்பதன் மூலமாக அவள் பெறக்கூடிய சுகம் மேன்மேலும் அதிகமானதாக உள்ளது. மூங்கில்கள் ஒன்றோடொன்று உரசிக் கொள்வதால் எழும் புல்லாங்குழலினை போன்ற சப்தம் ராதாராணியின் உணர்ச்சியினை திருடுகின்றது. அதனால் அவள் அதனை எனது புல்லாங்குழலின் சப்தமாக நினைக்கிறாள். மேலும் அவள் தமாள மரத்தினை நான் என்று தவறாக என்று எண்ணி அதனை அரவழைக்கின்றாள். இது நான் முதல்ல விளக்குறேன். சோ கிருஷ்ணரை அரவணிக்கிறதா நினைச்சுண்டு அவங்க அந்த மரத்தை பிடிச்சுக்கொண்டு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுல மூழ்கி இருக்காங்க. அப்ப ஒரு காத்தடிக்குது, அனுகூலமான ஒரு காற்று வந்து அந்த காற்றானது கிருஷ்ணருடைய மேனியினுடைய நறுமணத்தை தாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்துச்சு அப்படின்னா அவங்க பிரேமையின குருடாகி அந்த காற்றோட பறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது சில நேரத்துல நம்ம ஏதாவது எங்கேயா பக்கம் போகும்போது ஒரு தோட்டத்துல இருந்து நறுமணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி வருதுன்னா அப்படின்னு நம்ம இப்படி இழுப்போம், நம்ம இப்படி கொஞ்ச நேரம் அப்படி அதோட போறதுக்கு பார்ப்போம். அது மாதிரி கிருஷ்ணருடைய மேனி நறுமணம் வரும்போது ராதாராணி அதோட சேர்ந்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களாம். கிருஷ்ணர் மென்னிட்டு கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தை சுவைக்கும் போது அவங்க அதனால வரக்கூடிய ஆனந்த பெருங்கடல்ல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இதெல்லாம் கிருஷ்ணர் நினைச்சு பார்க்கிறாரு, எப்படி ராதாராணி எனக்காக என்னுடைய பிரேமையில இருக்கிறாங்கிறத, என்னுடைய சங்கத்தினால் அவள் அடையக்கூடிய தெய்வீக இன்பத்தினை நூற்றுக்கணக்கான திருவாய் கொண்டும் என்னால் விளக்க இயலாது. எங்களது லீலைகளுக்கு பின்னர் அவளது திருமேனியின் பிரகாசத்தினை கண்டு அந்த சுகத்தில் நான் எனது அடையாளத்தை மறந்து விடுகின்றேன். இதை சொல்லிட்டு கிருஷ்ணர் இன்னொன்னு யோசிக்கிறார். அதாவது பரதமுனி அவர் காதலன் காதலி இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரசத்தை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். பரதநாட்டியம் பரதருடைய இதெல்லாம் அதெல்லாம் அதோடு சேர்ந்தது தான். பரதநாட்டியம்ங்கிறது இதே தான், இந்த ரசங்கள் தான் எல்லாமே இருக்கு. 14 ரசத்தில் சக்கிய வாத்சல்ய தவிர 12 ரசத்தில் அவருக்குதே 12 இருக்கிற ரசங்களில் அவர் எல்லாத்தையும் விளக்குவார். பிபத்ச ரசா எல்லா ரசாவும் வந்து அதில் வரும். எனிவே அது வேற கதை. அவர் பரத முனிவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காதலன் காதலி இவங்க ரெண்டு பேருமே சமமான இன்பத்தை அடைகிறாங்கன்னு சொல்றார். கிருஷ்ணர் நினைக்கிறார் காதலன் காதலி ஆகிய இருவரின் ரசமும் சமமானது என்று பரத முனிவர் கூறியுள்ளார். ஆனால் எனது விருந்தாவனத்தின் ரசங்களை பற்றி அவருக்கு தெரியாது. ஏன் விருந்தாவனத்தில் காதலனை காட்டிலும் காதலி அதிகமான ரசத்தை அனுபவிக்கிறாங்க? பரதமுனிவர் சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ரசத்தை அனுபவிக்கிறாங்கன்னு, அது இல்லைங்கிறாரு கிருஷ்ணர். ஏன்னா அவருக்கு விருந்தாவனத்தை பற்றி தெரியல, சரி தொலைஞ்சு போறார். ராதாராணியை சந்திப்பதால் நான் அடையும் இன்பமானது மற்றவர்களை சந்திப்பதால் நான் அடையும் இன்பத்தை காட்டில் 100 மடங்கு அதிகமானதாகும். சரியா? இது ஓகே, ராதாராணி ஸ்பெஷல், முடிஞ்சு போச்சு. அடுத்தது வரலாம். அதுக்கு சில சாஸ்திர மேற்கோள்களையும் இவர் வெளிப்படுத்துறார். எப்படி ராதாராணி இது பண்றாங்கிறது, இதனை காணும்போது என்னுள் இருக்கும் ஏதோ ஒரு அறியாத ரசம் என்னை கவரக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணியின் மொத்த வாழ்வையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஏதோ ராதாராணி பார்க்கற ராதாராணி கிட்ட விசேஷமா இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறார். என்னிடமிருந்து ராதாராணி அடையக்கூடிய அந்த இன்பத்தினை சுவைக்க நான் எப்போதும் ஆவலாக உள்ளேன். பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு பின்னரும் என்னால் அதனை சுவைக்க இயலவில்லை. முடியாதே, அதான் முன்னே சொன்னேன். இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் இருக்கிறது, அந்த பக்கத்து ஸ்தானத்துல இருந்தாதான் இந்த ஸ்தானம் எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் எதுக்காக தோன்றினார், ரசங்களை சுவைக்கிறதுக்காகத்தான் தோன்றினார். சரியா? அதுக்காகத்தான் அவர் அவதாரம் பண்ணார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ரசங்களை சுவைப்பதற்காக நான் தோன்றினேன், பல்வேறு வழிகளில் அந்த அன்பு ரசத்தை சுவைத்தும் விட்டேன். ஆனா இருந்தா கூட ராதாராணி சுவைக்கக்கூடிய இதை என்னால சுவைக்க முடியல. பக்தர்களுக்கும் என்னுடைய இதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன், ஆனா இந்த 3 விருப்பங்கள் திருப்தி அடையாமலே இருக்கு. அது இருந்த அந்த எதிர்த்தரப்புல இருந்தாலே ஒழிய ஒருத்தரால இதை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு கிருஷ்ணர் வர்றார். ஸ்ரீ ராதிகாவின் பேரழகு வாய்ந்த மனோபாவத்தை நான் ஏற்காவிடில் இந்த 3 விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியாது. எனவே ராதாராணியின் மனோபாவங்களையும் மேனி நிறத்தையும் தாங்கி இந்த மூன்று விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நான் அவதரிக்க உள்ளேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நினைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணுறார். அப்படி அவதாரம் பண்ணும்போது யுக அவதாரத்திற்கான காரணமும் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. அதனால் அதே யுக அவதாரத்துக்கான தருணமும் ஒன்று சேர்ந்தது. அதே நேரத்தில் அத்வைத ஆச்சாரியரும் கூப்பிட்டார். அந்த குரலும் அத்வைத்தருடைய குரலும் மகாபிரபு தோன்றதுக்கு காரணமாக அமைந்தது. இப்படி சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாவை தன்னுடைய தாயாக ஏற்று அவர்களுடைய கர்ப்பத்தில் எப்படி கடல்லிருந்து நிலவு தோன்றுதோ அது மாதிரி தோன்ற, கடல்லிருந்து நிலவு தோன்றுதான், ஆனால் எப்படி தெரியுது, கடல்லிருந்து நிலவு தோன்ற மாதிரி தெரியுது. அது மாதிரி இங்கே சைத்தன்ய மகாபிரபு சச்சிதேவியினுடைய வயிற்றிலிருந்து தோன்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தத்பாவாத்ய சமஜனி சச்சி கர்ப்ப சிந்தோ அறிந்து, சச்சிதேவியினுடைய கர்ப்பத்திலிருந்து அவங்க சிந்துலேருந்து எப்படி, அதாவது கடல்லிருந்து எப்படி நிலவு தோன்றுமோ அது மாதிரி அவர் அவதரிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார். எய்த கருளும் ஷஷ்ட ஸ்லோகேர வியாக்கரான் வியாக்கியான் ஸ்ரீரூப கோஸ்வாயரே பத பத்ம கரி தியான். ஸ்ரீரூப கோஸ்வாமியின் தாமரை திருவடிகளை தியானித்தபடி இவ்வாறாக நான் ஆறாவது ஸ்லோகத்தின் பொருளை விளக்கியுள்ளேன். எய் துய் ஸ்லோகேர அமிஜே கருளோ அர்த்த ஸ்ரீரூப கோஸ்வாயரே ஸ்லோக பிரமாண ஸ்மர்த்த. இந்த இரண்டு ஸ்லோகங்கள், அதாவது ராதாகிருஷ்ண பிரணய விக்ருதியும் ஸ்ரீ ராதையா பிரணய மகிமா கீதுருஷா, அந்த ரெண்டு ஸ்லோகங்களும் இதனுடைய விளக்கத்திற்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்க மொத்தத்துக்கும் ரூப கோஸ்வாமியினுடைய ஒரு ஸ்லோகத்தை அவர் பிரமாணமா சொல்றார். அந்த ஸ்லோகத்தில் ரூப கோஸ்வாமி சொல்றார். ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தை ஸ்தவ மாலால எழுதியிருக்கிறார். அதிலிருந்து மேற்கோள் காட்டுறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. பகவான் கிருஷ்ணர் தனது எண்ணிலடங்காத அன்பு கோப்பியர்களில் ஒருத்தியிடம் ஸ்ரீராதையிடம் உள்ள அன்பின் எல்லையற்ற அமிர்த ரசத்தினை சுவைக்க விரும்பினார். அதனால் அவர் சைத்தன்ய மகாபிரபுவின் உருவை ஏற்றுள்ளார். தனது சொந்த கருமை நிற மேனையினை அவளது பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் ஒளித்தபடி, அவருடைய மேனியை ஒளிச்சுக்கிட்டார். அந்த கருமை நிறத்தை ராதாராணியினுடைய பொன்னிற மேனியோட ஒளித்து கொள்கிறார். அப்படி ஒழித்தபடி அவர் அந்த அன்பினை சுவைத்தார். அந்த ஸ்ரீ சைத்தன்யர் தனது கருணையை நம் மீது வழங்கட்டும். ஸ்ரீரூப ரகுநாதே பாதே ஜாரயா சைத்தன்ய சரிதாமிரதே கோஹே கிருஷ்ணதாஸ். ஸ்ரீரூப ரகுநாதரின் திருப்பாதங்களில் வேண்டி எப்போதும் அவர்களின் கருணையை வேண்டி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களின் அடைச்சூடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தை விளக்குகின்றேன் அப்படின்னு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்லி முடிக்கிறார். இந்த இரண்டு ஸ்லோகங்களும் சைத்தன்ய மகாபிரபு தோன்றினதற்குரிய அந்தரங்க காரணத்தை விளக்குது. இந்த காரணங்கள், இதனுடைய விளக்கங்கள், இதனுடைய தாத்பரியங்கள் நம்மளுடைய அறிவிற்கும் பக்திக்கும் எட்டாக்கனியாக இருக்கலாம். இருந்தாலும் இங்கே கிருஷ்ணதாஸ் சொல்கிறதுபடி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் சொல்கிறபடி, சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு இவங்களுடைய கருணை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களால ஸ்வரூப் தாமோதர் மூலமாக, அதாவது பரம்பரையின் மூலமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், படிப்படியாக புரிஞ்சுக்கலாம். இது சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய ஒரு அத்தியாயம் முழுசையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதனுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு தாத்பரியத்தையும் நம்ம விரிவாக விளக்கலாம், விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அதனுடைய சாரத்தை மட்டும் நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இதன் மூலமா சைத்தன்ய சரித்தாமிரதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, சைத்தன்ய மகாபிரபு எதற்காக அவதரித்தார், அவர் அவதரித்ததே இதற்காகத்தான். அப்ப சைத்தன்ய சரித்தாமிரத்தில் எது கொடுக்கப்பட்டிருக்கோ இந்த விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை நம்ம இதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டு நமக்கு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். எல்லோரும் படிப்படியாக இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்தை நீங்கள் படிக்கும்போது இன்னும் ஆழமாக இந்த விஷயங்களை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத கீ ஜா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கீ ஜா.